இப்பொழுது திரு நாகராஜன் அவர்களை சமூகம் நம்மை காக்கும் தாய் என்ற தலைப்பில் பேசும்படி அழைக்கிறேன்.
தவத்திரு பூஜ்ய ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் திரு அசோகன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பேச இருக்கும் தலைப்பு சமூகம் நம்மை காக்கும் தாய். குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது எப்படி சூழல் கருவை நிர்ணயிக்கிறது என்று அன்னை பல இடங்களில் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். தாயின் மனநிலை, குடும்ப சூழ்நிலை கருவின் உடல்நிலையை நிர்ணயிக்கும் என்கிறார் அன்னை. நாம் குடும்பத்தில் இருந்தும் சமூகத்தில் இருந்தும் என்ன பெறுகிறோம் என்பது கருத்தரித்தவுடன் ஆரம்பித்து விடுகிறது என்று அப்பா புஸ்தகத்திலே இருக்கார். வாழ்வு என்பது உலகளவானது. மனிதனுக்கு தாயாக செயல்படும் தன்மை உடையது. மனிதன் எடுக்கும் சிறு முயற்சிக்கு பெரும் பலனை வாழ்நாள் முழுவதும் தரவல்லது, தர பிரியப்படுகிறது. இந்த உண்மையை மனிதன் அறியவில்லை. அவன் தன்னை மட்டுமே நம்புகிறான். தன்னை தவிர வேறெதையும் அறியான். தானே முயன்று பெறுவதை தவிர வேறெதுவும் கிடைக்காது என்று உறுதியாக நம்புகிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை என்றாலும் அவன் மனம் அவன் அறிந்ததை மட்டுமே நம்புவதால் அவனுடைய வாழ்வு துருங்கி சிறியதாகிவிட்டது. மனிதன் சிறியவன், சமூகம் பெரியது. ஆனால் தான் யார் என உணர்ந்த மனிதன் சமூகத்தை விட பெரியவன் என்பதை இன்று உலகம் அறியாதது. சிறியவனான சின்ன மனிதன் செய்யும் காரியங்களால் சமூகம் முழுவதற்கும் பலன் ஏற்படுகிறது. அப்படி பலன் ஏற்பட்டு சமுத்திரமாக சேர்ந்துள்ளது என்பது உலக அனுபவம். ஆனாலும் அது மனிதனுடைய கண்ணில் அறிவதில்லை, மனதை தொட்டதே இல்லை. நடைமுறையில் அந்த பலனை அனுபவிப்பவர்கள் 1000 பேர் என்றாலும் ஒருவர் தவறாமல் தவறான வழியிலேயே அதை பெறுகின்றனர். அது மட்டுமே வழி என இந்த உலகம் நம்புகிறது. சமூகம் தொன்றுதொட்டு ஏற்படுத்திய ஸ்தாபனங்கள் பல மிகப்பெரியவை. சர்க்கார், இராணுவம், பேங்க், கஜானா, நிர்வாகம், ரயில்வே, பல்கலைக்கழகங்கள் என்று 1000 ஸ்தாபனங்கள் உண்டு. அவற்றினுடைய சக்தி, திறன், ஏகலம் இது நம்முடைய கண்ணுக்கு தெரியும். இந்த ஸ்தாபனங்களை சுற்றி இதற்கு சமமான அதே திறன், அதே சக்தியும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம சேர்ந்துள்ளதை நாம் அறிவதில்லை. அவற்றை அறிவதும் அவற்றை எட்டி தொட்டு அதிர்ஷ்டமான பலனை பெறும் வழியும், அந்த வழி நல்லதானால் பலன் அதிகம் என்றும் அப்பா சமூகம் அதிர்ஷ்ட சாகரம் அப்படிங்கிற புத்தகத்தில் விளக்கியிருக்கார். இந்த சக்திகளுடன் தற்செயலாய் தொடர்புகப்பட்டதால் பெரும் பலன் பெற்ற நபர்கள் ஏராளம். உலகம் வந்து அதை அதிர்ஷ்டம் என அறிகிறது. அது ஒரு முறை, அனைவரும் பெறக்கூடிய முறை. பெற்றால் அதிர்ஷ்டம் அனைவருக்கும் அன்றாட நிகழ்ச்சியாகும். அப்பா என்ன சொல்றாருன்னா, சமூகம் வந்து ஒரு அதிர்ஷ்ட சாகரம். திறமையை தரும் ஞானம் உண்டு. அதை நம்ம பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தை பெறலாம் என்கிறார். அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தையும் அப்பா தரார். மக்களாட்சி வந்து நாட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வயது வந்த அனைவருக்கும் அளித்தது. அதுல ஒரு பெரிய உண்மை மறைந்துள்ளது. அது வந்து அனைவரும் அறிந்த ரகசியம். அது என்னன்னா, தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்ற பொழுதே மனிதன் தானே தலைவனாகும் உரிமையையும் பெற்றான் என்பதான் அந்த உண்மை. சமூகத்தினுடைய திறமையை வந்து குறிப்பிடும் பொழுது, ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்பவருக்கு அந்த கம்பெனியின் ஊழியர் என்பதால் மார்க்கெட்ல கடன் பெறும் வசதிகள் ஏராளம். அந்த வசதிகளை முறையாக பயன்படுத்துபவர்கள் மற்றவர்களை விட இருமடங்கு மும்மடங்கு வசதியாக வாழ முடிகிறது என நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஒரு கம்பெனியில வேலை செய்வதால் மார்க்கெட்ல இந்த அந்தஸ்து வருகிறது என்றால் சமூகத்தினுடைய இந்த அம்சத்தை முழுவதுமாக பயன்படுத்த முன் வருபவர்கள் தங்கள் வருமானத்தை 10 மடங்குல 100 மடங்கு உயர்த்தலாம்னு அப்பா கூறுகிறார். தாழ்த்தப்பட்டவர்கள் இன்று முன்னுக்கு வர முயன்றால் அவர்களுக்கு சமூகம் எல்லா வசதிகளையும் வாரி வழங்குவது இன்றைய இந்தியாவில் உள்ள புதிய நிலை. சமூக ஸ்தாபனங்கள் மனத்தின்மை, அறிவு, சமூகத்தின் திறன், சொந்த முயற்சி ஆகியவை ஏராளமாக பெருகியுள்ளன. இவை ஏராளம் என்றாலும் இவற்றால் என்ன செய்ய முடியும் என்பதில் இவை ஒரு கடுகள வேகம். சமூகம் மனிதனுக்கு அளிக்கும் வசதிகளை இதுவரை எந்த மனிதனும் முழுமையாக பெற்றதில்லை. 100,000 மடங்கு முன்னேற வாய்ப்பு இருப்பதால் முழு முயற்சி செய்பவர் எவரும் 100 மடங்கு வெற்றி பெறலாம் அப்படின்னு அப்பா வந்து புத்தகத்தை இருக்கார். மனித வாழ்வு சௌகரியமாவது சமூக வளர்ச்சியால். மனிதனுக்கு இன்னைக்கு வசதி வருது, சௌகரியம் வருது, இதனாலன்னா சமூகத்தினுடைய வளர்ச்சியால். அதற்கு மற்றொரு முக்கிய காரணம் இருக்கு, அது சமூகத்தினுடைய நல்ல எண்ணம். சமூகம் என்ன நினைக்கிறதுன்னா மனிதன் வசதியாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், சுத்தமான சூழ்நிலையில ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பற்றாக்குறையால பதறக்கூடாது, படிப்பறிவு வேண்டும். இதெல்லாம் சமூகத்தினுடைய நல்லெண்ணம். இதன் பிறகு சமூகம் வந்து அவனுக்கு அதிக வசதியை தரும் பொழுது குறைந்த விலைக்கு தருகிறது. இன்றைய சமுதாயத்தினுடைய நல்ல எண்ணம் மனிதனுக்கு மலிவுப் பொருளாக வருகிறது. நான் வாங்கும் பொருள் வந்து அதிக வசதி தருவதாகவும் குறைந்த விலையில் கிடைப்பதாகவும் இருக்கிறது. இதுக்கு உதாரணமா நம்ம கம்ப்யூட்டர் சொல்லலாம், இல்ல தினசரி வாங்கக்கூடிய பேப்பரை சொல்லலாம். ஆக்சுவலா அப்பா ஒரு பொட்டில் இருக்கார், ஒரு தினசரி பேப்பர் வந்து அச்சிடுவதற்கு உண்டான செலவு வந்து 50 ரூபாய் ஆகுங்கிறார் அப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம அது 4 ரூபாய்க்கு வாங்குறோம், சில பேப்பர் வந்து 2 ரூபாய் கூட கிடைக்கிறது நமக்கு. இந்த மாதிரி அதிக வசதியுள்ள பொருட்களை நமக்கு குறைந்த விலைகளில் இன்னைக்கு அளிக்கிறது சமூகம் தான். நம்ம வந்து சமூகத்தை வந்து பிரம்மத்துக்கு ஒப்பிடலாம். நம்ம வந்து சமூகத்தை பார்ப்பதில்லை. உண்மை என்னவென்றால் மனிதன் சமூகத்தினுடைய ஒரு பகுதி, மனிதனே சமூகம். நம்ம சமூகத்தை பார்க்க முடிவதில்லை, ஆனா சர்க்காரை அறிவோம். நம்ம அனுபவத்திற்கு சர்க்கார் உண்மை வெள்ளிடை மலை, சமூகம் வந்து உண்மை இல்லை. நாட்டில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களான ரயில்வே, நெய்வேலி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் சக்தி வாய்ந்தவை. நம்ம வந்து நெய்வேலிய நெய்வேலியாக பார்க்கிறோமே தவிர சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்க்கறதில்லை. நம்ம ஒரு ஃபேக்டரிக்கு போறோம், இல்ல ஒரு கல்லூரிக்கு போறோம்னா இந்த ஃபேக்டரியை ஆரம்பிச்சது யாரு, இந்த கல்லூரியை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றுகிறது தவிர சமூகத்தில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களுக்கெல்லாம் யார் முதலாளி அப்படின்னு நமக்கு கேட்கறது தோன்றுவது இல்லை. இதுக்கெல்லாம் முதலாளி யாருன்னா சமூகம். சமூகத்தினுடைய முதலாளி வந்து பிரம்மங்காரப்பா. இதை வந்து ராணுவம் காக்கிறது, உள்நாட்டு கலவரங்களை போலீஸ் அடக்குகிறது, ஏர்போர்ட், துறைமுகம், ரயில்வே, லாரி, பஸ் இதெல்லாம் வந்து மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்வதை நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்கள், ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் இவையெல்லாம் சேர்ந்து 100,000கணக்கான பட்டதாரிகளை உற்பத்தி செய்கின்றன. படிப்புல பரவுவது தெரியுது, ஆனா சமூகம் இருப்பது நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை. அறிஞர்கள்லாம் சர்க்காரை சமூகம் என்றார்கள். இராணுவம், கப்பற்படை, விமானப்படை இதையெல்லாம் சர்க்காரால் அமைக்கப்பட்டன என்பதால் சர்க்காரை உற்பத்தி செய்த சமூகத்தால் அவை மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்டன. அவையும் சமூகமாகும். பெரிய ஸ்தாபனங்கள் தாட்டசனாக வீட்டிருக்கின்றன, அவையும் சமூகம். சமூகம் ஏற்படுத்திய ஸ்தாபனங்கள்ல விவசாயம் வந்து முதல்ல ஏற்பட்ட ஸ்தாபனம். நாமே நமக்கு வேண்டிய பொருள்களை உற்பத்தி செய்த நாள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தது. இன்று அதை நம்ம நினைத்தும் பார்க்க முடியாது. நம்ம இன்னைக்கு துணி உடுக்கிறோம், அரிசி பருப்பு பழம் பற்றி சாப்பிடுகிறோம். இது எல்லாவற்றையும் நம்மால உற்பத்தி செய்ய முடியுமா? இதை தவிர டிவி பேப்பர் மருந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒருவரால நமக்கு வேண்டியதை உற்பத்தி செய்ய முடியுமான்னா முடியாது. இதற்கு முந்தைய நிலை வந்து கிட்டத்தட்ட விலங்கு நிலை. விவசாயம் ஏற்பட்டது, உணவுப் பொருள் வந்து அனைவருக்கும் உற்பத்தி ஆயிற்று. வியாபாரம் ஏற்பட்டது, அது அனைவருக்கும் வந்து விநியோகிக்கப்பட்டது. தொழில்கள் ஏற்பட்டன, புதிய பொருள்கள் உற்பத்தி ஆயின. இவையெல்லாம் ஸ்தாபனங்கள். இவைகளை எல்லாம் உருவாக்கியது சமூகம் அப்படின்னு சொல்றப்பா. அதே மாதிரி அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியது கல்வி என்ற ஸ்தாபனம். படிக்க வசதியற்றவனுக்கு படிக்க எல்லா வசதிகளையும் செய்து தருகிறது இந்த சமூகம். மனிதன் நலமாக வாழ்வதற்கு கடன், பென்ஷன், இன்சூரன்ஸ் இது போன்ற வசதிகளையும் இந்த சமூகம் வந்து செய்து தருகிறது. சமூகம் மேதைகளையும் முன்னோடிகளையும் தலைவர்களையும் உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் வந்து மனிதன் வந்து உணர்கிறானா அப்படின்னா இல்லைங்கிறப்பா. சமூகம் தனி மனிதனுக்காக உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனா மனிதன் வந்து தன் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். பொருள்களை எல்லாம் சமூகம் உற்பத்தி செய்து அவனுக்கு அளிக்கிறது. மனிதன் தன் வாழ்க்கையை தானே நிர்ணயித்துக் கொள்வான் அப்படின்னு அப்ப யோக வாழ்க்கை விளக்கத்துல இருக்கார். தனி மனிதனுடைய தனித்தன்மையை சமூகம் பல வகைகளிலும் இன்று ஏற்றுக்கொள்கிறது. நாளாக நாளாக அது அதிகமாக ஏற்றுக்கொள்கிறது. தலைமுடி, உடை, சாப்பாடு, வீட்டமைப்பு, தொழில், மதம் ஆகியவற்றில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால மனிதன் சமூகத்தில் இருந்து வேறுபடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, கடினம். ஆனா சமூகம் அங்கீகரிக்காத வகையில உடையோ தொழிலையோ தனி மனிதன் செய்ய இந்த சமூகம் விடாது. மதம் என்றா ஒரு ஊர்ல ஒரு மதம் இருக்கும். அதே மதம் வந்து இரண்டாக பிரிந்தால் மனிதன் ஏதாவது ஒரு கட்சியில தேர்ந்தே ஆகணும், தனித்து இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை மாறி வருகிறது. சமூகம் தனி மனிதன் மீதுள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது. அதனால்தான் இன்னைக்கு மனிதன் தன் இஷ்டப்படி பொருளை வாங்க உடுக்க அனுமதிக்கிறது. அது மட்டுமில்ல, மனிதனுக்கு வேண்டிய பொருட்களை உற்பத்தி செய்து அவனுக்கு விநியோகம் செய்கிறது. அவனுடைய வாழ்வை அவன் இஷ்டப்படி நிர்ணயித்துக் கொள்ளவும் அனுமதிக்கிறது. சமூகத்தினுடைய அதிகாரம் குறைந்து தனி மனிதனுக்கு தன் மீதுள்ள அதிகாரம் அதிகப்பட்டு வருகிறது. ஆனா சமூகத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதனை சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. சமூகத்தினுடைய திறனை தன்னுள் கொண்டிருப்பவனை சமூகம் தலைவனாகவும் ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயம் சமூகம் எளியவனை அடக்கும், வலியவனுக்கு அடங்கும், மறுப்பவனை சமூகம் தூள்தூளாக்கிவிடும். தனி மனிதன் சமூகத்தை எதிர்த்து வாழ்ந்ததில்லை. இப்படி வாழ்ந்தால் அவனுக்கு சமூகத்தினுடைய வலிமை இருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்டவனை சமூகம் தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது. இத்துடன் இந்த முன்னுரையை முடித்துக் கொண்டு சமூகம் நம்மை காக்கும் தாய் என்ற தலைப்பில் அப்பா எழுதி கொடுத்த கட்டுரையை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சமூகம் நம்மை காக்கும் தாய். உடலுக்கு தாய் பெற்றவள், ஊரை பெற்றெடுத்த தாய் சமூகம். சமூகம் மனிதனுக்கு பாட்டி தாயை பெற்றெடுத்த பெரிய தாய். மூச்சு இடைவிடாமல் உயிரை காப்பது போல் சமூகம் இடைவிடாது நம்மை காப்பாற்றி உயிரளித்து உற்சாகம் மூட்டுவதை நம்ம கண்டுகொள்வதில்லை. ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அது பழமா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், நாற்காலியா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த பொருட்களை எல்லாம் இந்த சமூகம் தயாரித்து விநியோகம் செய்வதை நம்ம நினைவே கூறுவதில்லை. இந்த சமூகம் தனி மனிதன் நல்வாழ்வு வாழ பல துறைகளிலும் பாடுபடுகிறது. எந்த காலத்திலும் சமூகம் தனி மனிதனுக்கு உதவியாக உள்ளது. கடுமையான வாழ்வை கடுமையற்ற வாழ்வாக மாற்றியுள்ளது. விலங்கு போல் நாடோடியாக தெரிந்த மனிதனை ஊரும் வரவுமாக வாழ வைத்தது. ஆதி நாளில் வேட்டையாடியும் பாய்கனையை தின்றும் மனிதன் வாழ்ந்தான். அப்பொழுது அவன் தன்னை மட்டுமே அறிவான், தனக்காக சுயநலமாக வாழ்ந்தான். ஒரு ஊரின் பகுதியாக அப்பொழுது அவன் வாழவில்லை, தனித்து வாழ்ந்தான், கூட்டமாகவும் வாழவில்லை. பசி தாகம் தூக்கமே அவனுக்கு எரிய உணர்வுகள். எண்ணம் என்பது அப்பொழுது ஏற்படவில்லை, எண்ணமோ மனமோ அப்பொழுது உண்டாகவில்லை. திடமான மனிதன் வந்து உடலுக்கும் சூழலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தான். ஊர் என்பது அதுவரை ஏற்படவில்லை. கூட்டமாக சில சமயங்களில் வாழ்ந்தான். நாகரிகத்தினுடைய வளர்ச்சியால விவசாயம் ஏற்பட்டது. ஒரு ஊர்ல தங்கினான், தன்னுடைய நாடோடி வாழ்க்கையை விட்டொழித்தான். ஊர் என்பது வெறும் கூட்டம் என்று சமூகம் எனப்படும். சமூகம் ஏற்பட்டதற்கு பின்னால மனிதன், தன் பசிக்காக அலைந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலை செய்தான். வேட்டையாடியும் காய்கறியும் புசித்தவனுக்கு விவசாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து மனிதனுக்கு சமுதாயம் சேவை செய்கிறது. மருந்து மூலம் வியாதியிலிருந்து விடுதலை அளித்தது போல இன்று மனிதன் அனுபவிக்கும் அத்தனை சௌகரியங்களையும் அளித்தது இந்த சமூகம். ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லாட்டா நம்ம ரோட்ல நடக்க முடியாது. கேரளாவில் சூரியன் மறைந்தபின் பெண்கள் வெளியே வருவதில்லையாம். பொதுவாக நம்ம குழந்தைகள ரோட்ல தனியா போக அனுமதிக்க மாட்டோம். ஹர்த்தால்னா அது அன்னைக்கு இது சற்று அதிகமாக தெரியும். ஏன்னா ஹர்த்தால்ல போலீஸ் சற்று ஒதுங்கி இருப்பதால அவரவர் தம்முடைய எதிரிகளை தாக்கும் சந்தர்ப்பமாக அதை கொள்வதும் உண்டு. எவரும் வந்து அடுத்த வீட்டில் போய் பொருட்களை எடுக்கவில்லை என்றால் அது மக்களுடைய நாகரிகமான கட்டுப்பாடு. சட்டம் போலீஸ் தடி மூலம் அமுலாகம் என்பதால் தான் என்பதை நம்ம அறியலாம். எரியும் வீட்டில் பிடுங்கிய வரை லாபம் என்பது இன்னைக்கு நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஒருவன் ஏமாந்தவனானால் அவன் அழகழ மற்றும் வெளியேற்றுவர், அவன் பொருட்களை பறித்துக் கொள்வார்கள். அசகாய சூழர்கள் அவனிடம் எதை பெற்றாலும் ஏமாற்றலாம் என்ற கருதி அவனிடம் பொருட்களை வாங்கி ஏமாற்றி விட்டேன், திரும்பி வாங்கி விடுவாயா என்னிடமிருந்து அப்படின்னு சமூகம் இது. உள்ளதை காப்பாற்ற முடியாத மனிதனை ஊரின் அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவது இந்த சமூகம். சமூகம் வந்து போலீஸ் இராணுவத்தின் மூலம் மக்களை பாதுகாக்கிறது. நாம் பொதுவாக இராணுவத்தை காண்பதில்லை, அது எங்கோ ஒரு மூலையில். ஆனால் இராணுவம் நாட்டை காக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். உள்நாட்டில் இராணுவத்தினுடைய வேலையை செய்ய போலீஸ் இருக்கிறது. அதுக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாத ரிசர்வ் போலீஸ், ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் உண்டு. நம்ம பார்க்கறது கண்ணுக்கு தெரியக்கூடிய போலீஸ், ஆனா அதுக்கு பின்னால ரிசர்வ் போலீஸ், ஸ்பெஷல் போலீஸ், ஹோம் கார்ட்ஸ், என்சிசி, டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னு பல அமைப்புகள் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியும் போலீஸ் கொஞ்சம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத போலீஸ் ஏராளம். இதையும் கடந்த ஒரு நிலை உண்டு. அது வந்து மக்கள் தாங்களே கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனநிலை. ரோட்ல வந்து ஒரு பெரியவரோ இல்ல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு குழந்தையே போறாங்க. அப்படி போகும்போது அவங்களை யாராவது துன்புறுத்த என்றால் அங்கு போலீஸ் வருவதற்கு முன்னால மக்கள்லாம் சேர்ந்து அந்த ரவுடி விரட்டினர். மக்கள் மனதில் உள்ள பாதுகாப்பு, நியாய உணர்ச்சி, இதெல்லாம் போலீஸ் ராணுவத்துக்கு சமானம். பாதுகாப்பு என்ற கருத்தை போலீஸ் பாதுகாப்பு தருகிறது. சமூகத்தில் உள்ள பாதுகாப்பு, அமைப்பு, உணர்ச்சி, இவையெல்லாம் ஏராளம், இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்பா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். படிக்க வசதியற்றவனுக்கு படிக்க எல்லா வசதிகளையும் இந்த சமூகம் வந்து செய்து தருகிறது. இதுக்கு அப்பா விளக்கம் இருக்கார். சமூகம் ஏற்பட்டவுடன் விவசாயம் ஏற்பட்டது, உணவுப் பொருள் அனைவருக்கும் உற்பத்தி ஆயிற்று, வியாபாரம் ஏற்பட்டது, அது எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறது, தொழில்கள் ஏற்பட்டன, புதிய பொருட்கள் உற்பத்தி ஆயின, இவையிலெல்லாம் ஸ்தாபனங்கள். இந்த ஸ்தாபனங்கள்லாம் நாகரிகத்தினுடைய சின்னங்கள் இருப்பா. விவசாயம் தான் உலகில் ஏற்பட்ட முதல் ஸ்தாபனம், ராணுவங்கிறது முக்கிய ஸ்தாபனம். விவசாயத்தை வந்து உற்பத்தி ஸ்தாபனம் அப்படின்னா ராணுவத்தை பாதுகாப்பு ஸ்தாபனம் சொல்லலாம், வியாபாரத்தை விநியோக ஸ்தாபனம் சொல்லலாம், கல்விங்கிறது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஸ்தாபனம். நாட்டில் கல்வி என்பது ஒரு ஸ்தாபனம், அவரவர் தங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு போதிக்கிறது அப்படிங்கிறது முதல் நிலை. பள்ளிக்கூடம் என்ற ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டு எவரும் கல்வி பெறலாம் என்பது அடுத்த நிலை. தனி மனிதனுடைய பொறுப்பை ஊரும் சமூகமும் ஏற்கக்கூடிய நிலை இது. ஏற்பது மட்டுமின்றி அந்த பொறுப்பை நடைமுறையில் நிறைவேற்ற அதற்கென்று கல்வி என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி கல்வியை முறையாக அப்புக்கட்டுவது இந்த சமூகம். கல்விக்கு தடை இருந்த காலம் இருந்தது, ஆனால் இனி இது இல்லை என்ற நிலையை சமூகம் இன்று ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு தகுதி இல்லாதவர்க்கு திருமணம் செய்து வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை துணையை வழங்குகிறது. பெற்றவர் வந்து பாராமுகமானால், கொடுமை செய்தால், அதனால் பையன் ஓடிப்போய் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் சமூகம் அவனை கோடீஸ்வரன் ஆக்கிறது. பிள்ளைகள்லாம் வயதான காலத்தில் பெற்றோரை காப்பாற்றலாகிவிட்டால் அவர்களுக்கு பென்ஷன் சென்று முதியோர் இல்லத்தில் பாதுகாக்கிறது இந்த சமூகம். சம்பாதிக்க முடியாதவனுக்கு கடன் உதவி முதல் தேவைப்பட்டால் பேங்க் மூலமாகவோ அல்லது சம்பாதித்தவனுடைய வைத்திருக்கும் ஒரு பெரிய பணக்காரன் மூலமாகவோ அதை வாங்கி தருகிறது. வீடு கட்ட நினைக்க முடியாதவருக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறது. இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த சமூகம் செய்து தருகிறது. அதுல முக்கியமா கடங்கும் போது அது ரொம்ப அவசியம். அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒருவருடைய அழகை இன்று அடுத்தவருக்கு தர முடியாது, ஒருவருடைய புத்திசாலித்தனத்தையும் அடுத்தவருக்கு தர முடியாது, ஆனா கடன் வந்து அந்த மாதிரி இல்லை. கடன் கொடுப்பது என்ற பழக்கம் ஏற்படும் வரை ஒருவரால் அடுத்தவருக்கு பலன் இல்லை. கடன் ஏற்பட்ட பின்னால்தான் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படுறாரு அப்படிங்கிறார். கல்வி போதிப்பதால ஓரளவுக்கு புத்திசாலித்தனத்தை அடுத்தவருக்கு நம்ம கொடுக்கலாம். அதே போல டாக்டர் வர்றார், சிகிச்சை செய்யறாருன்னா டாக்டரால ஓரளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை தர முடியும். ஆனா ஒருவருடைய உடல் நலத்தை வந்து அடுத்தவருக்கு தர முடியாது, அந்த மாதிரி இல்லை. கடன் வந்து நெடுநாள் முன் ஏற்பட்டதுங்கிறார். இதை சொல்லும்போது அப்பா வந்து கடன் உலகை நாகரீக உலகமாக்கியது அப்படிங்கிறார். ஒருவர் வாழ்க்கையில அடுத்தவர் பங்கு கொள்ள வழியாக அமைந்தது கடன் வந்து நாகரீகத்தினுடைய சின்னம்ங்கிறார். ஒத்துழைப்புக்கு உருவம் தருவது கடன். கடன் தரும் பழக்கம் ஏற்பட்டவுடன் அதன் பின்னால் தான் உலகம் நாகரிகத்தில் ஒரு வழி முன்னேறுது அப்படிங்கிறார். இந்த கடன் தரும் பழக்கம் வேண்டாம் என்று உலகம் முடிவு செய்தால் எந்த அளவுக்கு வாழ்வு சுருங்கும் என்பதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். கடை தெருவில் பாதி கடைகளை மூடி விடுவார்கள். ரோட்ல லாரி, பஸ், காரி கூட்டத்தில் ஒன்னு ரெண்டு தான் போகும். 1500 AD இருந்தது போல வாழ்வு சுருங்கும் அப்படிங்கிறப்பா. அதாவது நம்ம எல்லாம் கடன் வாங்குறது தப்பு நினைக்கிறோம், அதாவது கடன் வாங்குறது தப்பு இல்ல, நல்ல முறையில வாங்கி நல்ல முறையில நம்ம யூஸ் பண்ணணும், திருப்பி பேரை கொடுக்கணும். அதான் கடன் வந்து ஒருத்தர் வந்து மற்றவருடைய வாழ்க்கையில பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு அப்படிங்கிற. வீடு வாங்க, வெஹிக்கிள் வாங்க, வீட்டு உபயோக சாமான்கள் வாங்க, தொழில் ஆரம்பிக்க போன்ற எல்லாவற்றிற்கும் சமூகம் வந்து பேங்க் மூலமாகவோ அல்லது முதலை வைத்திருப்பவன் மூலமாகவோ நமக்கு வாங்கி தருகிறது. அது மட்டுமில்லாமல் அறிவே இல்லாத 1000 பேருக்கு அறிவில் சிறந்த மேதைகள் உருவாக்கிய பொருள்களை அனுபவிக்கும் வகையில் உற்பத்தி தருகிறது. சாதாரண கம்ப்யூட்டர் இருக்கு, நம்ம கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல, ஆனா அந்த கம்ப்யூட்டர்னால இன்னைக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம் நம்ம, நமக்கு பமேகமா இருக்கு. அதுதான் அப்பா குறிப்பிடுறார், கரணம் தப்பினால் மரணம் என்றும் நெருநல் உடன் ஒருவன் இல்லை இன்றில்லை. பெருமையுள்ள இந்த உலகில அமைந்த வாழ்க்கையில திருமலும் மரணத்திலிருந்து காப்பாற்ற வழி செய்கிறது. மரணத்தால் அழிந்தவன் குடும்பம் வாழ இன்சூரன்ஸ் ஏற்பாடு உண்டு. இது அப்பா ஒரு புத்தகம் இருக்கார், அபரிமிதமான செல்வாங்க புத்தகத்துல இந்த இன்சூரன்ஸ் பத்தி. இந்த இன்சூரன்ஸ் நாட்டில் அதிகமாக பரவியுள்ளது, அது மேல் நாடுகள் உள்ளதுல 1/100 கூட இல்லைங்கிற அப்பா அந்த புத்தகத்துல. இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க, நம்ம நாட்டில் எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. 60% பீப்புள் கூட இன்சூரன்ஸ் எடுக்கலையா. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, சாதாரணமாக எல்லாத்தையும் 2-வீலர் இருக்கு, ஸ்கூட்டியோ மோட்டார் பைக்கோ ஏதோ ஒரு 2-வீலர் இருக்கு. இந்த 2-வீலர் வாங்கும் போதே என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸை புதுப்பிக்கிறோம். ஆனா வெஹிக்கிள் உள்ள அத்தனை பேருக்கும் தங்களுக்கு இன்று இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இருக்காது. வெஹிக்கிள் எடுப்பாங்க, தங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன, அதை உணரல. அதனாலதான் அப்பா வந்து இங்க வந்து மேலை நாடுகள்ல உள்ளதுல 1/100 கூட இங்க இல்லை அப்படிங்கிற. ஒரு மத்திய பிரதேச மந்திரி ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு போனாராம். அவர் விமானத்துல பயணம் செய்யும் போது அவருடைய கால அடிபட்டுத்தான். ஆனா அவர் வந்து எந்த விதமான புகாரும் சொல்லவில்லை, திரும்பி இந்தியாவுக்கு வந்து விட்டார். இந்தியாவுக்கு வந்து ஒரு 6 கழிச்சு அந்த கம்பெனியிலிருந்து ஒரு லெட்டர் வருதான் அப்பா அந்த அடிபட்டவருக்கு. அது என்ன இருக்காங்க, நீங்க விமானத்துல பயணம் செய்யும் போது உங்களுடைய கால அடிபட்டு விட்டது, இதை நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதியிருந்தோம், அந்த கம்பெனி அனுப்பிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபாய் செக்க இத்துடன் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு நினைச்சதான். இது வந்து அப்பாவுக்கு ஒரு சொல்லி அப்பா இந்த புத்தகத்தை ஏற்காராம். நான் அந்த அப்பாவுக்கு சொன்னவருக்கு அந்த செக் வந்து 1.5 லட்ச ரூபாயா இதை 1.5 கோடி ரூபாயான்னு விளக்க முடியவில்லையா. அதாவது அது ஒரு இம்பார்ட்டன்ஸ், அத அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு இந்த இன்சூரன்ஸினுடைய தேவையை தெரியுங்கிற அப்பா. நான் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க் போயிருந்தேன், ஒரு சின்ன ஒரு 18 பையன் தான் வந்தான். அந்த ஸ்டேட் பேங்க் ஆபீசர் வந்து இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கப்பான்னு சொன்னார். எனக்கு அது தெரியாது, நான் பார்த்துருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், 100 ரூபா கட்டினா 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட்ல நீங்க தவறி விதமான ஏற்பட நேர்ந்தால் வருஷத்துக்கு 100 ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு 1 லாக் வரும், வருஷத்துக்கு 200 ரூபான்னா 2 லட்சம், 400 ரூபான்னா 4 லட்சம், நீங்க வந்து ஒரு 2000 ரூபா கட்டினீங்கன்னா 20 லாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இப்படி ஒரு சின்ன தொகையை வாங்கி எப்படி இவ்வளவு தருவாங்க அப்படின்னு. அதாவது இந்த சமூகம் வந்து மனிதனுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சலுகை மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து எல்லாருக்கும் எடுக்கலாமான்னு கேட்டேன். நான் எனக்கும் அது ஆசையா இருந்தது. அவர் சொன்னதுக்கு, சார் உங்களுக்கு ஏஜ் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், 65 வரைக்கும் நீங்க எடுக்கலாம் சார். இது வந்து எப்படின்னா 18 இயர்ஸ் 65 இயர்ஸ் மட்டும் தான் இந்த சலுகை உண்டு, 65 இயர்ஸ்க்கு அப்புறம் இது கிடையாது. அதாவது இந்த சிறு வயதுல ஏதாவது மரணம், அகால மரணம், ஆக்சிடென்ட் நடந்தா அவனுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது யாராவது 100 ரூபா வருஷத்துக்கு கட்டினா 1 லாக் சொல்ல வருஷத்துக்கு 100 ரூபா கட்டினா போதும், இப்படியே கட்டணும். இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் இப்ப வந்து இந்த கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன, சமூகம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலன்கள்னு இங்க உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே போல இன்சூரன்ஸ் என்பது ஒரு வரப்பிரசாதம், உலகம் கண்டுபிடித்த அற்புதம். பென்ஷனுடைய திறமை வந்து பென்ஷன் இல்லாதவருக்கு தெரியும். வயோதிகத்துல காப்பாற்ற மனிதர் இல்லாதவருக்கு குடும்பத்தினுடைய அருமையை தெரியும். சிறு பிரீமியம் இன்சூரன்ஸ் உள்ளூரை விட்டு பிஏ பாஸ் செய்யும் வரை ரயில் பிரயாணமே செய்யாதவருக்கு பிள்ளைகளை அமெரிக்கா அனுப்பக்கூடிய வசதிகளை இந்த சமூகம் எண்ணிக்கை செய்து தருகிறது. அதாவது பட்டம் பெற்று வேலையில் அமர்வது நாட்டு இளைஞர்களுக்குரிய கடமையாக சமூகம் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்க்கார் வந்து இளைஞர்களுக்கு கல்வி அளிப்பதையும் பட்டத்தை பெற்று தருவதையும் தன்னுடைய கடமையாக ஏற்றுக்கொண்டு கனவிலும் பட்டத்தை கருதாதவருக்கும் பல்வேறு வசதிகளையும் அளித்து பட்டம் பெறும்படி தூண்டுகிறது. கல்வி பெறுவதற்கான செலவுகளை பேங்க் மூலம் கடனாக அளித்து சமூகம் உதவுகிறது. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பகிர்வதற்கும் இல்ல வெளிநாட்டில் வேலை தேடுவதற்கும் இந்த சமூகம் வந்து கடனாக அளிக்கிறது. சுருக்கமா சொன்னா அப்பா என்ன சொல்றாருன்னா, சமூகம் உயிரை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறார். சார், சமூகம் வந்து எப்படி உயிரை காப்பாற்றது? அதுக்கு அப்பா அது புக்ல ஏற்கார். இன்று வந்து கொலை நடக்கிறது, கொள்ளையடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பிரயாணத்தில் ஆபத்து வருகிறது, புயல் பூகமும் வந்தா சமூகம் வந்து உதவுகிறது. ஆனா இந்த கொடுமைகள் எல்லாம் குறைந்து வருகின்றன. சமூகம் வளர்ந்து மாறி தன்னுடைய நல்ல எண்ணத்தை பிரவாகமாக மனிதனுக்கு கொடுப்பதில் அன்னைக்கு ஒரு நாள் உலகம் எப்படி இருந்தது, இன்று உலகம் எப்படி இருக்கிறது, நம்ம சற்று நிதானமாக யோசித்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு அது விளங்கும். ராணுவம் வந்து எல்லையை பாதுகாக்கிறது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறது, இவையெல்லாம் சமூகத்தினுடைய நல்ல எண்ணத்தால் நடப்பவை. உடலையும் கல்வியையும் கட்டாயமாக சமூகம் நமக்கு தருகிறது. இன்சூரன்ஸும் பென்ஷனும் சமூகத்தை நம்பலாம் என்பதற்குரிய சின்னங்கள் அப்படின்னு சிறப்பா. உள்ளம் வளம் பெறும் நடைகளையும் இந்த சமூகம் அடைகிறது. 1947 சராசரி முன்னிலை வந்து 30 ஆண்டாக இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது 60 ஆண்டாக உயர்ந்து வாழ வழி செய்கிறது. குடிநீரை சுத்தம் செய்யுது, அதனால் வரும் வியாதிகள் என்று காப்பாற்றுகிறது. நிலத்துல மண்வெட்டி எடுத்து வேலை செய்தவனுக்கு ஆலையில வேலையை வாங்கி தருகிறது. பாக்கெட்டே பரம்பரையாக பழகி இந்தியா முழுவதும் பரவிய ஒரு பரம்பரையை நாணயமான மக்களாக மாற்ற நெசவாலைகளை ஏற்படுத்தியது. 50 மைல் பிரயாணம் செய்திருந்த மக்களுக்கு 5000 மைல் பிரயாணம் செய்யும் வாய்ப்பை இன்று அளிக்கிறது. கலவரங்களில் மனிதன் மிருகமாக நடந்து 1 கோடி பேர் ஊரை விட்டு போய் அவதியுற்ற பொழுது மனிதனுடைய உண்மை நிலையை நம்ம அறிய முடிந்தது. அவர்கள் மீண்டும் வாழ்வு பெற சர்க்கார் செய்த பேருதவி எந்த பகுதியிலும் அந்த மக்களே அதிக வசதி பெற்றவர் என்ற ஒரு நிலையை அடைய சமூகம் உதவி செய்திருக்கிறது. அதாவது சமூகத்திற்கு வந்து சக்தி உண்டு, அதை நமக்கு தருகிறது, கேட்காமலும் தருகிறது என்று அர்ப்பம். அதாவது மனிதனுக்கு தேவைப்பட வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றையுமே சமூகம் நமக்கு அளிக்கிறது. அதாவது சமூகத்திற்கு பயன்படும் பொருள்கள் வந்து ஏராளம். உதாரணத்துக்கு மரம் எடுத்துக்குவோம், நிலக்கரி எடுத்துக்குவோம், எண்ணெய் எடுத்துக்குவோம். இவையெல்லாம் தீர்ந்து போனால் என்ன செய்வது என்ற குரல் பல திசைகளையும் எழுகிறது. சரி, இதெல்லாம் தீர்ந்து போயிருந்தா என்ன பண்றது, எப்படி மக்களை நடத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கல்யாணம் எழுது. அப்பா என்ன சொல்றான்னா, இவை எப்பொழுதும் தீராது என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. அது ஒரு காரணம் என்னன்னா, இந்த பொருளுடைய ஒரு பகுதி தீர்ந்து போவதற்கு முன்னால சமூகம் மற்றொன்றை உற்பத்தி செய்கிறது. அதாவது இன்னொரு பொருளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப புது புது பொருள்களை ஆரம்பிப்பதால் புது புது வேலைகளை நம்ம செய்யும் பொழுது பழைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. இப்ப கார் வந்தது, கார் வந்த பிறகு குதிரை சவாரிக்கு வேலை இல்லை. டிராக்டர் வந்துடுத்து உழறதுக்கு மாடு தேவையில்லை. பேப்பர் வந்துடுத்து பண வரல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த பொருட்கள்லாம் தீருவதற்கு முன்னாலேயே சமூகம் வந்து ஒரு புதிய பொருளை உற்பத்தி செய்வதால நமக்கு வந்து எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காதுன்னு அர்ப்பா. அது மட்டுமல்ல, சமூகம் வந்து படைக்கும் திறனுடையது. மனிதன் வந்து படைக்க முடியாததெல்லாம் படைத்து அது மனிதனுக்கு அளிக்கிறது. தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் குருவாகவும் நண்பனாகவும் தெய்வமாகவும் எல்லாவுமாக இந்த சமூகம் நமக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறார். சமூகத்திற்கு படைக்கக்கூடிய திறமையை பத்தி அப்பா புத்தகத்தில் இருக்கார். அது சொல்லும்போது சமூகத்திற்கு அதனுடைய வளர்ச்சிக்கு பல அங்கங்கள் உண்டு. பொருளாதாரங்கிறது அது ஒன்று, அரசியல் வளர்ச்சியும் முக்கியமானது, இராணுவம் அடுத்தது, கல்வி கலை என்று பல அம்சங்கள் இருந்தாலும் பொருளாதாரங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறார். குழந்தை வந்து தானே வளர்வது போல், நம்ம ஆச்சரியமா இருக்கணும் கேட்கறதுக்கு, நான் அப்பா இருக்க, குழந்தை தானே வளர்வது போல் சமூகம் தானே வளர்றது அப்படிங்கிறார். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுன்னா, சாப்பாடு, கவனம், காற்று, இந்த மூணு இருந்தா போதும் குழந்தை தானே வளர்ந்துடும். அதே போல சமூகம் வந்து தன்னை வளர்த்து கொள்ள டெக்னாலஜி, மூலதனம், போக்குவரத்து, பணம் இதெல்லாம் இருந்தா போதும் சமூக வளர்ச்சி தானே வருங்கிற. அதாவது சமூகத்தினுடைய வளர்ச்சி தன்னிச்சையாக வளர்வது அப்படிங்கிற. அதே மாதிரி சமூகத்தினுடைய திறமையை பற்றி கூறும் பொழுது நாளுக்கு நாள் சமூக திறமை வந்து அதிகரிக்கிறது. அதை வந்து சமூகத்தில் உள்ள மனிதர்கள் கொடுக்கிறது. அதனால சமூகம் மனிதனை கட்டுப்படுத்தியது. அதாவது எனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் சமூகம் கொடுக்கும் போது சமூகம் அதை நமக்கு கொடுத்து கட்டுப்படுத்துற மாதிரி தோன்றது. ஆனா சமூகம் வளரும் பொழுது அந்த கட்டுப்பாடு தளர்ந்து சுதந்திரம் வருகிறது. முன்னேறிய நாடுகள்ல சுதந்திரம் அதிகம். தன் இஷ்டப்படி வெளிநாடு போக, தன் இஷ்டப்படி கல்வி கிடைக்க பயில, தன் இஷ்டப்படி உடை உடுக்க, தான் விரும்பிய கடவுளை வணங்க, இதுக்கெல்லாம் வந்து அங்க சுதந்திரம் உண்டு. சமூக வளர்ச்சி அடையல அப்படின்னா அந்த நாடுகள்ல இது இருக்காதுங்கிறப்பா. அதே மாதிரி சமூகம் வந்து எந்த ஒரு புதியதை ஏற்றுக்கொண்டாலும் அதை உடனே மனிதனுக்கு தருகிறது. அது பணத்தை பெருக்கும், மனிதனை மேதையாக்குவது சமூகம். சமூகம் வந்து உலக அனுபவங்களையும் அறிவு களஞ்சியங்களையும் திரட்டியுள்ளது. அப்பா என்ன சொல்ற புத்தகத்துல, சமூகம் மேதையும் தலைவனையும் முன்னோடிகளையும் உருவாக்குகிறது. எப்படின்னா, சமூகம் வந்து ஒரு தலைவனை உற்பத்தி செய்ய தன்னுடைய ஆழ்ந்த தெரிவை உணர்வை சேகரம் செய்யுது. அது செறிவான ஒரு நிலை அடைந்த பொழுது அதை ஒரு மனிதனிடம் வெளிப்படுத்தி அவனை முன்னோடி தலைவனாக மாற்றுகிறது அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அறிவை வந்து சமூகம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக சேகரித்தது. இதையெல்லாம் இந்த சொந்தமாக நாமே சேகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வாழ்வு நமக்கு பத்தாது. சமூகம் வந்து பள்ளிக்கூடம் ஆயிரம் ஆண்டுல தான் சேகரித்த அறிவுப்பொக்கு விஷயத்தின் அதிலையும் தனி மனிதனுக்கு ஏற்பட்டதை பொறுக்கி எடுத்து அதை உள்ள 15-20 ஆண்டுகள்ல மனிதனுக்கு பூரணமாக கொடுத்து அவனை வந்து ஒரு வல்லுநராக மாற்றிவிடுகிறது. அதாவது மனிதனுக்கு எப்படியெல்லாம் சுகம் உதவி செய்திகள்தான் அப்பா இங்கே இருக்கார். கல்லூரிகள் வந்து மாணவர்களுக்கு ஒரு தான் தருகின்றன. முழுவதையும் தரும் அமைப்பு கல்லூரியில அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு பாடத்தையே ஏற்க முடியும். மேதை என்பது தனி ஒருவன் தன்னுடைய திறமையின் திண்மையால் உச்சக்கிறது. அந்த அமைப்புக்கு கல்லூரி வந்து இடம் தராது. ஆனா புதிதாக வந்த வெப் கோர்ஸ்கள்ல அந்த கல்லூரிகளை விட அதிக சந்தர்ப்பம், புதிய மேதைகளை உற்பத்தி செய்யும்படி அமைக்க முடியும் என்றாலும் ஜனத்துல பாதி பேர் எதையும் பெறாமல் இருக்கும் பொழுது முதன்மையாக அதே கவனிக்க வேண்டும். கைமுறையினுடைய நுணுக்கங்கள்லாம் ஏராளம் வந்து முதல் நிலையிலிருந்து முடிவு வரை உள்ள எல்லா சிறப்பையும் பெற்றுள்ளது. முன்னுறவுவர் அதாவது கடன் பெறலாம் என்பதே நிலை. அதாவது சமூகத்தில் வந்து எல்லா வசதியும் இருக்கு, சமூகம் அதை தனி மனிதனுக்கு தயாராக இருக்கிறது. இருந்தாலும் வந்து ஏன் எல்லாராலும் பெற முடியவில்லை, நம்ம ஏன் எல்லாரும் முன்னோடியாவோ தலைவனாகவோ மேதையாகவோ ஆக முடியல? அதுக்கு வந்து அப்பா வந்து புஸ்தகத்துல விளக்குகிறார். சமூகத்துடன் ஆழ்ந்த தொடர்பு எங்குள்ளது புரிந்து சேவை அதனுடைய கண்ணோட்டத்தில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார். அது நமக்கும் சமூகத்துக்கும் உள்ள ஆழ்ந்த தொடர்பு ஒன்று இருக்கு, அது என்னன்னு புரிஞ்சுட்டா நம்ம சமூகத்திலிருந்து எல்லா வசதிகளையும் பெற முடியுங்கிறார். அதாவது பொதுவா சமூகத்தை மீற முடியாது, மீறினா தூள் தூளாக்கிவிடும். ஆனா அப்பா என்ன சொல்றேன்னா சமூகத்தையும் மீறலாம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் மீற முடியாது, சாதாரண வாழ்க்கையில மீறக்கூடிய நேரம் வந்து நமக்கு வருவதில்லை, ஆனா முக்கியமான நேரங்கள்ல அது வரும். அது முக்கியமான நேரத்துல நம்ம முடியவில்லை என்றால் நம்ம மீற முடியாம தடுத்தது எது அப்படிங்கும்போது நமக்கும் சமூகத்துக்கும் உள்ள ஆழ்ந்த தொடர்புன்னு புரியுங்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ஒரு வேலைக்காரி, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், அந்த வேலைக்காரி எப்படியாவது தன்னுடைய பையனை கல்லூரியில சேர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ கல்லூரியில சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த வேலைக்காரர் செய்கிறான். ஆனா அப்படி செய்யும் பொழுது அந்த வேலைக்காரியினுடைய புருஷர் எந்த கம்பெனியில வேலை பண்றாரோ அந்த கம்பெனியுடைய மேனேஜர் வந்து அதை தடுக்கிறார். அவ வந்து அதையும் மீறி கல்லூரி சேர்க்க போனா அதே மேனேஜர் அந்த வேலைக்காரி இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஓனர் எஜமான மூலியமா வந்து தொந்தரவு கொடுக்கிறார். அதாவது வீட்டை காலி பண்ணாத உங்க பையன் கல்லூரியில் சேர்ந்தா வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட முடிய செய்யறார். தெரியுதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது இங்க வந்து நம்ம சமூக அந்தஸ்து யாருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல சமூகத்தை மீறணும் அப்படின்னா எது நம்ம தடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுண்டு நம்ம ஆக்ட் பண்ணா நம்ம மீறி அனுபவிக்கலாம். சமூகத்தில் உள்ள எல்லா பெற்று முன்னேற என்றாலும் அது போல ஒரு நூற்றாண்டுல மேதைகளாக உருவானர் வந்து 100 பேர் கூட இல்லை. 20 நூற்றாண்டுல உலகம் கண்ட மேதைகளை வந்து விரல் விட்டு எண்ணி விடலாம் நினைப்பான். ஆனா வந்து தனி மனிதனை மேதையாக ஆக்கக்கூடிய ஞானம் வழங்கும் தாய்ங்கிறார். சமூகம் வந்து பள்ளிக்கூடம் என்ற ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி மனிதனை வந்து வல்லுநராக மாற்றி விடுகிறது. ஆனா அதே சமயம் பள்ளிக்கூடம் வந்து எதிர்காலத்தை உற்பத்தி செய்யும் அறிவு கதை என்பதை நம்ம உணர்வதில்லை. அது பள்ளிக்கூடம், கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இதையெல்லாம் நமக்கு என்ன சேவை செய்திருக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிஏ அல்லது ஒரு பிஹெச்டி பட்டம் படித்தவர் வந்து தன்னுடைய 40th வயதுல தன்னுடைய பால்ய நண்பர்கள்ல காலேஜுக்கு போயிருக்க மாட்டாங்க, இல்ல ஸ்கூலுக்கு போய் 5 வயதுல 5th அப்படி நின்றுருப்பாங்க, இல்ல ஸ்கூலுக்கே போகாம இருக்கலாம். அவங்கள மாதிரி பார்த்து சந்தித்து அவர்களுடைய வாழ்வு, சமூக அந்தஸ்து, உத்தியோகம், அங்கு எங்கு திருமணம் செய்து கொண்டார், அவருடைய சம்பந்தி பங்காளிகளுடைய நிலை என்ன, அவருடைய மகன்கள்லாம் என்ன நிலையில் முடித்தாங்க அப்படின்னு கண்டுபிடித்து அவைகளை தம்முடைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதுவும் ஒரே சமயத்துல இவர் எப்படி இருந்தார், இவருடைய ஃப்ரெண்டு படிக்காதவர் கல்லூரிக்கு போகாதவர் எப்படி இருந்தான்னு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கல்லூரியும் பல்கலைக்கழகமும் நமக்கு என்ன சேவை செய்திருக்கின்றன அப்படிங்கிறது விளங்குகிறார் அப்பா. அதனால்தான் அப்பா வந்து சமூகம் தனி மனிதனை மேயாக்க வல்ல ஞானம் வழங்கும் தாய் அப்படிங்கிறார். கல்வி அப்படிங்கறத கல்வி கேள்வி எனவும் என்றும் குறிப்பிடுவார்கள். உலகின் அறிவு, அனுபவம், ஞானம், திறமை, இன்மை, சூட்சமம், நுணுக்கம் இதையெல்லாம் நமக்கு தெரிந்த பல இடங்களிலும் தெரியாத ஏராளமான இடங்களிலும் சேகரம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்துடுச்சு, எவரும் வந்து அதை அதிகபட்சம் பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் இன்டர்நெட் மூலமா நம்ம பெறலாம். 100 சில மேதைகளுக்கு பதிலாக இம்முறைய ஆண்டு உருவாங்கிற அப்பா என்ன சொல்றாருன்னா பழைய நிலை மனித சுபாவம், புதிய வாய்ப்பு இன்டர்நெட் அப்படிங்கிற மக்கள் வந்து இன்டர்நெட்டால பெறக்கூடிய பலன் வந்து மிகப்பெரியது. எளிய ஒரு சிறு பெண் எழுத்தாளராகி விமர்சனகர்த்தாவாகி பெரிய கம்பெனிகளுக்கு சேவை செய்ய முடிகிறது. பழைய சாமான இருக்கும் ஒரு கடை இன்டர்நெட்டால உலக பிரசித்தி பெற்ற பில்லியன் டாலர் கம்பெனியாக இபிஎஸ் மாறிவிடுகிறது அப்படின்னு அப்பா வந்து ஒரு கட்டுரை இருக்கார். இன்டர்நெட்டால அடையக்கூடிய பலன் வந்து அளவிட முடியாது. இங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போனா டிக்கெட் புக் பண்ணா கீழே போய் நிற்கணும். இப்போ ரயில்வே டிக்கெட்டுக்கு பஸ் டிக்கெட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் பில்லு டெலிபோன் பில்லு இதுக்கெல்லாம் நம்ம போய் கீழே நிற்க வேண்டாம், வீட்டில இருந்தே பணம் கட்டலாம், மணியை அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப பிஸியா இருக்காங்க. நான் ஒரு அட்வைஸ் பார்த்தேன், ஒரு ஷாப்பிங் என்ன பண்றாங்கனாக்க, உங்களுக்கு வேண்டிய காய்கறிகளை சாமான்களை வீட்டுக்கு தருகிறோம், இன்டர்நெட்ல புக் பண்ணுங்க. கரிகாயை வந்து கட் பண்ணி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி கட் பண்ணி உங்க வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்புறாங்க. இவ்வளவு பெரிய வசதிகளையும் இன்டர்நெட்லயே புக் பண்ணலாமா? அதுவும் பணத்தை எப்ப தரலாம்? வீட்டுக்கு வந்து கொடுத்தா போதும். அது இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க கொடுத்த பொருட்கள் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா திருப்பி அமைச்சிருங்க. இதையும் அவங்க சொல்றான். அப்போ இன்டர்நெட்ல எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு பயன்படலாம் அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும். அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா எந்த ஹோட்டலுக்கு போகணும், எந்த ரூமுக்கு வேணும், இந்த ரூமையே நீங்க பார்க்கலாம் இன்டர்நெட்ல. நமக்கு அந்த ரூம் பிடிச்சிருந்தா ரூம் புக் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனா சொல்றாங்க இன்டர்நெட்டால எதையும் பெறலாம் அப்படிங்க. இதே மாதிரி கல்வியுடைய எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து, பெறுபவர் பெறும் அளவின் தரம் அறிந்து, கொடுக்கும் கருவியின் வீச்சியம் அறிந்து வெப்கோர்ஸ் உருவாக்கப்பட்டால் ஆண்டுதோறும் அநேக மேதைகள் ஏற்படுவார். எந்த செயலுக்கும் வந்து குறைந்தபட்சம் உண்டு, அதிகபட்சம் உண்டு, இடைப்பட்ட நிலைகள்லாம் ஏராளம். 100 ஆண்டுக்கு முன்னால ஒரு பிரெஞ்சு சிந்தனையாளர் திருஷ்டியில் ஒரு விஷயம் வந்ததான். அவர் என்ன சொன்னாரா, 3,70,00,000 மேதைகள் வந்து 4 துறைகள்ல எழுவார் அப்படின்னாராம். அது வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னாராம். மேதை என்பது யார், எது மேதாவித்தனம்? சமூகத்துக்கு வந்து திறமை இருக்கிறது, திறமையை தரக்கூடிய ஞானம் இருக்கிறது, மேதைகள் முன்னோடிகளை தலைவர்களை உருவாக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஆக முடியல? அதுக்கு அப்பா வந்து புக்ல வந்து இருக்கார், சமூகத்துல வந்து ஒரு புதிய சூழ்நிலை உருவானால் அதை பெற்றுக்கொண்டு மேலே போக போக சமாளித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நிலையை தலைகீழாக மாற்ற வேண்டும். சமூக நிலையை பொறுமையாக கவனித்து பார்த்து நாம் சொல்வதை பிறர் கேட்கிறார்களா கவனிக்கிறார்களா அப்படின்னு நிதானமா யோசித்து அப்படிங்கிறது. இப்ப ஏன் நம்ம வந்து இந்த சமூகத்தை பயன்படுத்தி வயநிலைக்கு போக முடியலன்னா மனப்பாடம் செய்து பெறுவது உடைய அறிவு வந்து முதல் நிலை. அதே சமயம் அக்கறை ஆர்வம் ஆசை இருந்தால் கரு உடைப்பவன் சிப்பியாகிறான், படம் எழுதுபவன் ஓவியனாகிறான், வாயை திறந்தா நாடோடி பாடல் பாடுபவன் வந்து கம்பன் போல கவிஞனாகவும் காலமேகம் போல பலனாகவும் மாறுவன். ஆசை அப்படிங்கிறது இதனுடைய வேகம், ஆத்மனுடைய வேகம் வந்து ஆர்வம் எனப்படும். ஒருவனுடைய ஆ வந்து ஒரு கலையில் ஆர்வம் அவன் மேதையாவான். அவனை மேதை ஆக்குவது சமூகம் பெற்ற ஆணம் திறமையெல்லாம் அதன் சாமனங்கள். அது சமூகத்துடைய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து துல்லி மாறாது. அவன்னா ஒரு ஏழை பையன் உள்ள கல்லில் போய் படிக்கிறான். அவங்க பெற்றோர் நினைக்கிறாங்க, பையனா கல்லூரியில் படிக்கிறது நம்ம தான், நாங்க தான் அந்த பையனை பையனா கல்லூரியில் சேர்த்துருக்கோம் படிக்க வைக்கிறோம். இது வந்து பொய் இல்லாதப்பா, ஆனா இதுல வந்து முழு உண்மை இல்லைங்கிற, இது ஓரளவுக்கு தான் உண்மை அப்படிங்கிற. ஏன்னா பையனை வந்து சர்க்கார் படிக்க வைக்கிறது அதுதான் உண்மை. ஏன்னா கல்லூரிக்கு வந்து யார் பணம் தரா? சர்க்கார் பணம் தராங்க. கல்லூரிக்கு சர்க்கார் வந்து பணம் தருவதால் பையனை வந்து சர்க்கார் வந்து படிக்க வைக்கிறது என்ற பொருள். இதை வந்து இன்னும் தொடர்ந்து பேசுதாங்க. சர்க்காருக்கு வந்து பணம் யார் தரா? மக்கள் தராங்க. மக்கள்ங்கிறது என்ன? சமூகம். அதனால சமூகம் அந்த பையனை கல்லூரியில் படிக்க வைக்கிறது. அதுதான் முக்கிய காரணங்கள். அத மாதிரி இன்று படிக்கும் வாய்ப்பை வந்து வெப் உலைகளை அனைவருக்கும் வழங்க முடியும். அதையும் இலவசமாக வழங்க முடியும். அந்த பேரும் வழி பெரும் செல்வம் பெரும் வழியுமாகும். கல்வியை பெற்ற சமூகம் கல்வியை தரும், செல்வத்தை பெற்ற சமூகம் செல்வத்தை தரும். கல்வி அப்படிங்கிறது உயிரின் செல்வம். செல்வம் வந்து மனமும் உயிரும் பெற்ற ஞானம். இவை வந்து அடிப்படையில இணைந்துள்ளன. சமூகம் வந்து கல்வி, செல்வம், ஞானம் போன்ற எல்லா திறமைகளையும் மனிதனுக்கு தர தயாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்மாட்ட நிலைக்கு வருகிறோமா? இல்ல, எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு இல்ல. அப்ப என்ன காரணம் இருக்கு? இதுக்கு பாரடியா பதில் சொல்றார். சமூகம் வளர்ந்து விட்டதால் நம்ம சமூகத்துல நிலைமைக்கு நம்முடைய திறமையால் உயர்ந்தவரானாலும் கட்டுப்பாடு இல்லாததால் கீழ்மட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது திறமையும் தகுதியும் இருந்தா உயர்மட்டத்துக்கு வரலாம், அது இல்லாட்ட வர முடியாது. ஆனா அது இருந்தாலும் கட்டுப்பாடு இல்ல அப்படின்னா வளர்ச்சி அடைந்த சமுதாயத்துல இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது. அதனால வளர்ந்த சமூகம் வந்து மாறினால் நாம் வந்து கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் நமக்கு உரியது வந்துவிடும், நம்ம உயர்மட்டத்துக்கு போகலாம். சோ நம்ம உயர்மட்டத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? சமூகம் இல்ல, நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாத தன்மை அப்படிங்கிறப்பா. லக்னோவில் வந்து ஒரு சட்டக்கல்லூரியும் கலைக்கல்லூரியும் இணைந்து செயல்பட்டதனா சட்டக்கல்லூரி சட்டம் தொடரக்கூடிய பட்டம் வந்து எல்எல்பி, கலைக்கல்லூரி வந்து எம்ஏ. அந்த இரண்டு பட்டங்களையும் இரண்டே ஆண்டுல ஒருவர் பெறலாம். லக்னோவில் போய் சேர்ந்தாக்க எம்ஏ எல்எல்பி ரெண்டு பட்டத்தையும் இரண்டு வருஷத்துல உத்தர பெறலாங்க. அப்பா இங்க குறிப்பிடுறது வந்து டியூவல் டிகிரி. பல வருஷத்துக்கு முன்னால அந்த டியூவல் டிகிரி இரட்டை பட்ட படிப்புங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இது இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. இப்ப பிரின்சிபலானே பாத்தீங்கன்னாங்க, பிஎஸ்சி படிச்சாங்கன்னாக்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சா எம்எஸ்சி, பிடெக் நாலு வருஷம் படிச்சா, ஒரு வருஷம் படிச்சா எம்டெக். அவங்க எல்லாம் டியூவல் டிகிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அதுதான் இப்ப எங்க அம்மா அப்பாவும் இதை கூறுறாரு. ஆனா இந்த மாதிரி சமூகம் வந்து நமக்கு டியூவல் டிகிரி அளிக்க முன்வந்தாலும் அதை பெறக்கூடிய திறமை நம்மள்ட்ட இல்லாட்டாக்க நம்ம அதை பெற முடியாதுங்கிற. அதாவது அந்த டியூவல் டிகிரி சமூகம் கொடுத்தா கூட அதை பெறுவதற்கு உண்டான திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது சில காரியங்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் செய்ய முடியும், ஒரே சமயத்துல செய்ய முடியாது. அது வந்து காரியங்களுடைய அமைப்பை வந்து பொறுத்திருக்கும். ஒரே சமயத்துல வந்து வீடு கட்டுறது, கல்யாணம் செய்வது, எலெக்ஷன் எடுப்பது, இது போன்ற காரியங்களை நம்மள செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு வந்து தடையாக இருப்பது நம்முடைய திறமையுடையது. காரியத்துல அந்த மாதிரி தடை எதுவும் கிடையாது. ஆனா ஒரு சில காரியங்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் செய்ய முடியும். ஒரு காரியம் செஞ்சு விட்டு தான் அடுத்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதாவது இப்ப விவசாயத்தா உழுதல், நடுதல், உரமிடுதல், களையிடுதல், இதெல்லாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் செய்யணும், ஒரே செய்ய முடியாது. ஆனா சில காரியங்களை ஒரே சமயத்துல செய்ய முடியும், நமக்கு திறமை இருந்தா. அதான் அப்பா என்ன இருக்கார், எல்எல்பி பட்டத்தையும் எம்ஏ பட்டத்தையும் ஒன்னா பெற முடியும், உனக்கு ஆனா திறமை இருக்கணும் அப்படிங்கிற. சமூகம் வந்து வசதிகளை செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் அந்த பலனை நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு அந்த திறமைய வளர்த்துக்கணும். இதே தத்துவப்படி கல்வியும் செல்வமும் சேர்ந்து பெறும் முறைங்கிறப்பா. லேர்னிங் வைல் ஏர்னிங் ஆர் ஏர்னிங் வைல் லேர்னிங், அதாவது சம்பாதித்துக் கொண்டே படிப்பது, படித்துக் கொண்டே சம்பாதிப்பது. இப்போ நான் வந்து ஒரு விளம்பரம் பார்த்தேன், டபிள்யூஎல்சி காலேஜ் ஆஃப் இந்தியா பெங்களூர் அவங்க என்ன பண்ணா, அவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் ஒண்ணு கிராஜுவேட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது பிசினஸ் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் நீங்க பட்டப்படிப்பு வரலாம். எப்படின்னா படிக்கும் போதே லீடிங் கம்பெனிஸ்ல, அதாவது பாம்பே டையிங், ரிலையன்ஸ் மணி, HDFC செக்யூரிட்டிஸ், லைஃப் ஸ்டைல், இந்த கம்பெனிகளை வேலை பார்த்து கொண்டே இந்த டிகிரியை வாங்கலாம்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்கன்னாக்க, ஸ்டடி அட் WLCI அண்ட் ஒர்க் வித் லீடிங் கம்பெனிஸ் அலாங் த சைட் ஆஃப் தி கோர்ஸ். அதை நீ படிச்சுட்டே வேலையும் பார்க்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரீசெண்டா பிரிஸ்டி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி, பிரிஸ்டி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி இருக்கு, அவங்க ஒன்று கொடுத்தாங்க பேப்பர்ல. அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, ஏர்ன் வெல் லேர்ன், அதாவது ஒரு சாண்ட்விச் ப்ரோக்ராம் வந்து 18 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனியில என்ன பண்ணலாம், நீங்க அப்ரண்டிஸ் கோர்ஸ், அட்ராக்டிவ் சேலரி, வேலை பண்ணும் போதே நீங்க டிகிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் புதுச்சேரி சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர்ல ரீசெண்டா ஒன்று பார்த்தேன். அது இப்போ வந்து கத்துக்கொண்டு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சூப்பா சொல்ற மாதிரி இந்த லேர்னிங் லேர்னிங் மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள என்ன சொல்லலாம், ஏர்னிங் வை லேர்னிங். இது பாத்தீங்கன்னா அடிக்கடி பார்ட் டைம் கோர்ஸ் நிறைய வந்துருக்கு. ஈவினிங் கிளாஸ் போய் நம்ம படிக்கலாம், நம்ம டிகிரி வாங்கலாம். வீக்கெண்ட் கிளாஸ் வாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும் அட்டன் பண்ணி நம்ம டிகிரி வாங்கலாம். ஆன்லைன்ல அட்டன் பண்ணி டிகிரி வாங்கலாம். இந்த மாதிரி புதுசு புதுசா அந்த கல்வியின் தரத்தை வந்து நோட்டீஸ் பண்றாங்க. ஆனா இதை வந்து லேர்னிங் வை லேர்னிங் அப்படின்னு உதாரணம் சொல்லலாம். ஆனா இவ்வாறு சமூகம் கல்வி கற்பதற்கான பல முறைகளை கொடுத்தாலும் நமக்கு அந்த திறமை இல்லைன்னா அவர்களே நம்ம பெற்று பலனடைய முடியாது. அதுதான் அதோட இம்பார்ட்டன்ட். மனிதன் மேதையாகலாம், பெரும் செல்வம் பெறலாம், இரண்டையும் சேர்த்தும் பெறலாம், ஏராளமாகவும் பெறலாம். லோக மாதாவுக்கு 4 அம்சம் உண்டுன்னு பகவான் சொல்லியிருக்கார். மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு அவர்கிட்ட குறிப்பிட்டுள்ளார். ஆனா இத போக இன்னும் 8 அம்சங்கள் இருக்கான். அவை சிருஷ்டியில் வெளிப்படவில்லை. அவை சிருஷ்டியில் வந்தால் அவைகளை மனிதனுக்கு தருவது சமூகம்ங்கிறார். சமூகம் வந்து தாய் பாதுகாப்பு தரும், பண்பை தரும், ஞானமும் கல்வியும் செல்வமும் நலமும் தவறாது வழங்கக்கூடிய தாய் தான் இந்த சமூகம். பெற்றோர் வந்து குறிப்பாக தாய் வந்து எந்த நேரமும் குழந்தைகள் நினைவாகவே இருப்பாள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் நினைவே வராது. சிறுவனானாலும் இளைஞரானாலும் வளர்ந்த நிலையிலும் மனிதன் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை வந்து உருவாக்கியபடிதான் இருப்பான். பெற்றோர் வந்து அவனை ஆளாக்குகிறார்கள், அது வந்து அவருடைய கடமை. திறமை இல்லாத பெற்றோர் பிள்ளைகளை வந்து சுதந்திரமாக வளர்த்தால் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வருவார்கள். பெற்றோர் நினைவே வராத பிள்ளைகள் சௌக்கியமா சந்தோஷமா இருந்தா பெற்றோர்கள் வந்து சுயநலத்தினுடைய தொழிலே இல்லாதவர் அப்படின்னு அறியலாம். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் தங்கு தடையின்றி தானே பூர்த்தியாகும். அதாவது பெற்றோர்கள் சுயநலம் இல்லாம பிள்ளைகளை வளர்த்தால் பிள்ளைகள் வந்து முன்னுக்கு வருவாங்க. அப்படி முன்னுக்கு வந்தா கண்டிப்பா அவங்க வந்து பெற்றோர்களை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு எங்க அப்பா குறிப்பிடுறார். பிள்ளைகள் பெற்றோரிடம் பாசமாக இருந்தால் குடும்பம் பாசமான குடும்பம், நெடுநாள் பல தலைமுறைகளாக பண்பாக வாழ்ந்த குடும்பம் நம்ம அறியலாம். நம்ம வந்து சமூகத்தை வந்து நினைவு கூறுவதில்லை என்பது சமூகம் வந்து செயலமற்ற தாய் என்பதற்கு அடையாளங்கிற. எழுதப்படிக்காத தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு உடல்நலம் பேணுவால் நற்பண்புகளையும் நற்பளையும் கற்றுத்தருவா. ஆனா தாய் வந்து படித்தவளாக இருந்தால் அவள் வந்து குழந்தைக்கு செய்யக்கூடியது ஏராளம். தன்னை விட தன்னுடைய மகளோ அது மகனோ அதிகமாகப்படும் அப்படின்னு அவர் நினைக்கிறான். அதுக்கு வேண்டிய முயற்சிகளை விடுப்பாள், செய்து முடிப்பாள். தாயின் எண்ணம் தனையின் பெற்ற ஆசீர்வாதம் வாங்க. தாய் நினைத்தையும் தாயார் முயல்வது தவறாது. அறிவுள்ள தாய் வந்து நல்ல எண்ணமும் பண்பும் பெற்று லட்சியமான திறமை உடையவளானால் மானை வந்து அரசனாக உயர்த்த முடியும். தாய்மை சிருஷ்டியினுடைய திறமை அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து நான் ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு போயிருந்தேன். அங்க போர்டில் என்ன எழுதிருக்காங்கனாக்க, வென் யூ எஜுகேட் எ மேன் யூ எஜுகேட் அன் இண்டிவிஜுவல், வென் யூ எஜுகேட் எ உமன் யூ எஜுகேட் அ ஹோல் ஃபேமிலி. இது வந்து ஜவஹர்லால் நேரு சொன்னது. இந்த கோட்டிங் வந்து அந்த காலேஜில் ஃபர்ஸ்டா போட்டிருந்தாங்க. அதாவது இந்த தாய்மை வந்து சிருஷ்டியினுடைய திறமை அப்படிங்கிறத இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்காங்க, பண்பு பழக்கம் குணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கெட்டு வரை எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கப்பா. ஒரு பண்பான குடும்பத்து பெண் தருதல பணக்காரனை கட்டிக்கொண்டால் அவன் வீடு வந்து ஆகிருக்கும், வெட்கம் இல்லாமல் வீட்டிலேயே குடிப்பான், தன்னுடைய தருதலை தனத்தை பெருமையாக பேசுவான், பிள்ளைகள்லாம் தகப்பனாரி போல வளரும், ஏன் படிக்கணும் அப்பா படிச்சாரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண் பிள்ளைகளிடம் ஆபாசமான சொல்லை சொல்லாதே அப்படின்னு சொன்னா சேர்ந்து என்ன ஆபாசமானவர்களா அப்படின்னு போர் தொடுக்கும். அடக்கமான குணத்தை போதித்தால் அம்மாக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது, நம்ம எல்லாம் ஊமையா இருந்தா தான் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு குழந்தைகள்லாம் கேலி செய்யுமா. கர்வமாக தவறு என்று அந்த வீட்டில் அவ போதித்தால் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. யாரையும் குறைத்து பேசக்கூடாது, அவர்களுமே அது போல் பேசுவது தவறு, அதுவும் முக்கியமா குழந்தைகள்லாம் பேசுவது குற்றம் பாவம் அப்படின்னு அவ குழந்தைகளை திருத்த வேண்டால் குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க. வீட்டாரெல்லாம் எதிர்ப்பு. ஒரு குதர்க்கவாதி வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் வகையில், இந்த பெண் உண்மையிலேயே தீனி பிடித்தவள், நம்ம எல்லாம் மட்டமா பேசுறா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு விவாதிக்குமா. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து தாயார் பண்பு இல்லாமல் இருந்தாக்க இதே நடக்கும்னு அப்பா இருக்கா. அதாவது இந்த எக்ஸாம்பிள் வந்து தந்தை வந்து ஒழுங்கா இல்லாட்டா பிள்ளைகள்ங்கிறாரு. அதே புஸ்தகத்திலேயே தாயார் பண்பு இல்லாத இருந்தாலும் பிள்ளைகள் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற, அதாவது பண்பு நிறைந்த கணவரானால் மனைவி சமூகத்தினுடைய அடுமட்டத்திலிருந்து வந்தால் குழந்தைகள்லாம் தாயார் சொல்வதை தான் கேட்கும், அவர்களை திருத்தவே முடியாதுன்னு அப்பா வந்து மனித சுபாவம் அப்படிங்கிற புத்தகத்தை இருக்கார். இந்த மேற்சொன்னதுலாம் உதாரணமா நம்ம வந்து மிஸ்ஸஸ் பென்னட், மிஸ்டர் பென்னட் சொல்லலாம். மிஸ்டர் பென்னட் என்ன பண்றாரு, எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்க மாட்டார், குழந்தைகளை வந்து கவர்னன்ஸ் வச்சு பாட சொல்லித்தர மாட்டார், லீவு நாளில் பாட்டு மியூசிக்கு பியானோ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லித்தர மாட்டார். எப்போது என்ன பண்றார், லைப்ரரியில் உட்காந்து புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்கார், பொறுப்பே இல்லாம இருக்கார். அவருக்கு நன்னா தெரியும் அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது, அவருக்கு பின்னால் அவருடைய சொத்து வந்து அந்த என்டெயிலுங்கிற சட்டப்படி அவருடைய பிரதர் சன்னுக்கு தான் போகும் தெரியும். தெரிஞ்சு கூட சேமிச்சு வைக்க செஞ்சு பண்ணிருக்காங்களே கல்யாணம் பண்ணுமே அப்படின்னு சேமிச்சு வைக்கவே மாட்டார். ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு குடும்ப தலைவராக இருக்கார். அதே மாதிரி மிஸ்ஸஸ் பென்னட் இருக்கிறோம், அவ என்ன பண்றாங்க, அவருடைய தகப்பனார் வந்து ஒரு வக்கீல் தொழில் புரியவர். அந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வக்கீல் தொழில விட ஒரு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தான் லேண்ட்லார்டு. சோ தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு இது உயர்ந்த மனிதரை தான் அவர் திருமணம் செய்து கொடுக்குறான். ஆனா திருமணமான பிறகும் மிஸ்ஸஸ் பென்னட் வந்து தன்னுடைய பண்புகளை வந்து நினைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா டாமினேஷன் ஆட்டிடியூடு, போட்டி மனப்பான்மை, குறுக்கு வழியிலேயே போறது, பப்ளிக் மீட்டிங்ல உரத்த குரல்ல பேசுவது, இனிஷியேட்டிவ் ஆட்டிடியூடு, ஏதேனும் ஒன்று நடக்குமா அப்படின்னு எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து உடையதாக இருக்காங்க. இப்படி இந்த குடும்பத்தில் வந்து மிஸ்டர் பென்னட்டும் மிஸ்ஸஸ் பென்னட்டும் இப்படி இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைங்கிறாங்க. இந்த பிங்கின் பேர்ல வந்து லிடியா வந்து விக்காமட ஓடி போயிடுறான். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு, இருந்தாலும் முக்கியமா மிஸ்ஸஸ் பென்னட்டுடைய தாழ்ந்து கொடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு வந்து கோர்ஸை பார்த்தாலும் பெருசை பார்த்தாலும் ஒரே சந்தோஷம். சின்ன வயதுல இராணுவ முகாமில் பார்த்த இராணுவ வீரர்களை தனக்கு திருமணமான பின்னாலும் அவரால் மறக்க முடியும். பல வருஷங்கள் ஆன பெண்ணும் அவங்க தன்னுடைய நினைவிலேயே வைத்திருக்கான். ரெட் கோட்னால ஒரே சந்தோஷம். மெரிட்டன்ல வந்து இந்த ராணுவ முகாம் வந்த உடனே லிடியாவும் கிட்டியும் நாங்க அங்க போகணும், அவர்களை பார்க்கணும், அவங்க விருந்துக்கு நாங்க கலந்துக்கணும், அவங்களோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னா சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், போறீங்க உங்களுக்கு யாரை தெரியும், ஏன் அங்க போய் உங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம கேட்போம். மிசஸ் பெனட் வந்து எதுவும் கேட்க மாட்டான், ஏன்னா அவளுக்கு ரெட் கோட்னாலே ஒரு சந்தோஷம், தாராளமா போயிட்டு வாங்கம்மான்னு உடனே பர்மிஷன் கொடுப்பான். ஒரு சமயம் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நானும் வந்து எல்லாம் வயதுல ராணுவ வீரர்ல ரசித்திருக்கிறேன், அது கல்யாணம் ஆயிடுத்து. வந்து கணவர்கிட்டே சொல்றான், என்ன சொல்றான், நானும் ராணுவ வீரர்களை ரசித்து இருக்கிறேன், அவரை ரொம்ப பிடிக்கும், வருஷத்துக்கு ஒரு 5000 பவுண்ட் வருமானம் இல்ல, எந்த ஒரு அதிகாரியாவது இப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்தாக்க நான் எதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்படிப்பட்ட குணம் உள்ள மிசஸ் பென்னட்டுக்கு சமூகம் யார மறுமணா கொடுக்கும், விகாம தான் கொடுக்கும். அந்த விகாம எப்படி, இடியா வந்து ஓடி போனப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கிறது. அதனாலதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, சமூகம் வந்து சுயநலமற்ற தாய், அதே மாதிரி அறிவுள்ள தாய் நல்ல எண்ணமும் பண்பும் பெற்று லட்சியமான திறமை உடையவளானால் மகனை அரசனாக்க முடியும் அப்படிங்கிறார். நமக்கு எல்லாரும் கெனட் தெரியும், கூட பிறந்து வந்து 9 பேர், அவருடைய தகப்பனார் வந்து $9 மில்லியன் சம்பாதிச்ச உடனே சம்பாதியத்தை நிறுத்தி விட்டு குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வருவதில் வாழ்நாளை செலவிட்டார். துறை வந்து, அதாவது டிபார்ட்மெண்ட் எந்த துறையா இருந்தாலும் அங்கு வந்து முதன்மையாக வருவதுதான் லட்சியம், இதுதான் அவருடைய கொள்கை. இது வந்து ஒரு பெரிய முயற்சி, அரிய முயற்சி, அதனால பெற்ற பலன் வந்து ரொம்ப பெரியது. தாய் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சமூகம், நாட்டில் உள்ள அத்தனை பெருமைகளையும் தாய் வந்து மகளுக்கோ அல்லது மகனுக்கோ பெற்றுக் கொடுக்க மைண்டில் வெற்றி பெற்றவர் வந்து ஒரு சில இருந்தாலும் அது வந்து சிறப்பான வெற்றி. ஒரு இல்லாவுடைய தலைநகரில் 180 வக்கீல் இருந்தாராம், அவர்களில் 50 பேருக்கு மேல் வக்கீல் குமஸ்தா, அவர்கள்லாம் கோயில் குருக்கள் மகன்கள். அந்த குடும்பங்கள்லாம் பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பதற்கு பட்ட பாடு பெரும்பாடுங்கிற, அது பாடுபட்டு மட்டும் சாதிக்க முடியாது, தாய் இன்பம், தகப்பன் பொறுப்பும், மகன் வந்து திறமையாக மலர தாய் தகப்பனுடன் ஊரும் உலகமும் சம்மதித்து ஆதரவு தர வேண்டும். ஒரு இளைஞன் வந்து படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையில நினைப்பதை, அதுவும் வசதியற்ற குடும்பத்திலிருந்து வரும் இளைஞர்கள் வாழ்வை நம்ம கவனித்தால ஒவ்வொரு கட்டத்திலும் சமூகத்தினுடைய ஆதரவும் ஆமோதிப்பும் எவ்வளவு அவசியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏழை வந்து படிச்சாலும் இல்ல வேலைக்கு வந்தாலும் இல்ல உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தாலும் சமூகம் வந்து அதை ஏற்கணும். அவனை வந்து ஏழைன்னு சமூகம் ஏளனம் செய்தா அவனால ஊரில் இருக்க முடியாது. ஊர் ஏற்பது கடினம், உலகம் வந்து உவந்து ஏற்பது இறைவனுடைய அருள்ங்கிறார். தாழ்ந்த ஜாதி மக்கள்ல பெரிய வேலைக்கு வந்தவர்கள்லாம் தங்களுடைய ஜாதியினை சேர்ப்பதில்லையாம், யாரு சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் நம் ஜாதியினர் உயர்ந்த பதவிக்கு போட்டா போயிட்டா நம்ம கீழ்மட்டத்தில் இருந்தா நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. அதை கருதும் பொழுது சமூகத்தினுடைய ஆதரவு ஆசீர்வாதமாகும், சமூகத்தினுடைய தாய்மை ஒரு வகையில இறைவனுடைய அருள் அப்படிங்கிறார். வாழ்க்கையில சமூக அந்தஸ்து தான் முக்கியம், முன்னுக்கு வராதவர் முன்னுக்கு வந்தவர் வராதவரை ஆதரிக்க மாட்டார்கள். லட்சியம் அப்படின்னு கருதி ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணை ஒருவன் மணக்க முன்வருகிறான், அவருடைய குடும்பம் வந்து அதை ஆதரித்தது, ஆனா திருமணமான பெண்ணால அவன் வந்து அந்த பெண்ணோட போய் தங்க வேண்டியதாயிடுச்சு. அதாவது சமூகம் வந்து எளிதில் வந்து ஆதரவு தராது, ஆனா தாய்மை அதுக்கு ஆதரவு தரும். அதே போல ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது ரொம்ப அவசியம், ஆனா அது ஆரம்பம் அப்படிங்கிறாரப்பா. சமூகத்தில் வந்து வாழ தகுதியற்றவர், வசதி பெறாதவர், வசதி இருந்தும் அனுபவிக்க முடியாதவர், வருபவற்றை வந்து பிறர் அனுபவிப்பதை கண்டும் சும்மா இருப்பவர்கள், இவர்கள்லாம் ஏராளம். இதையும் கடந்து மேலே போகும் பெரும் திறமை, பெரிய நல்ல குணங்கள் உள்ள லட்சியம் உள்ளவர்கள்லாம் ஏராளமாக உண்டு. எதுவுமற்ற தாழ்ந்தவருக்கும் இது போன்ற சில உயர்ந்தவை இருக்கும், அன்னை வந்து அவற்றிற்கு பலன் தருவார் அப்படிங்கிறார். அதாவது சமூகம் வந்து அதிர்ஷ்ட சாகரம், சமூகத்தில் அதிர்ஷ்டம் வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்று பலனடைகிறோம்னா இல்லை. சில பேர் கிடைக்கிறது அவங்களை பார்த்த அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிற. இதை பத்தி அதிர்ஷ்டங்கள் சொல்றது ரொம்ப விரிவா இருக்கேன். மனப்பான்மைகள்லாம் பல வகை. சமூகம் நம்புறத நம்புவது ஒரு வகை, மனம் வந்து தான் புரிந்து கொண்டதை நம்புவது மற்றொரு வகை, உடல் வந்து மனம் புரிந்து கொண்டதை நம்புவது இன்னொரு வகைதான். ஆனா இந்த நம்பிக்கைக்கெல்லாம் சத்து அதிகம், பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை உண்டு அப்படிங்கிற. அது முக்கியமா நம்பி அதுக்கு வந்து உதாரணம் சொல்றார். இரவுல நம்ம தூங்கினோம்னா அடுத்த நாளைக்கு நம்ம உடம்பு களைப்பா இருக்கும். ராத்திரி ஃபுல்லா நம்ம வந்து தூங்கலன்னா அடுத்த நாளைக்கு இருந்தா உடம்பு களைப்பா இருக்கும். அதாவது இதுதான் வந்து உடலுக்குரிய சத்தங்கிற. ஆனா அடுத்த நாளைக்கு, அதாவது நாள் முழுக்க ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தும் அடுத்த நாளைக்கு எழுந்து நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து நமக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுத்தா, இரவு முழுதும் நம்ம தூங்காம இருந்தா கூட மறுநாளைக்கு களைப்பே இருக்காது. நம்ம கண் கூட பார்க்கலாம். பசங்கள்லாம் கல்லூரியிலயோ பள்ளிக்கூடத்திலயோ டே அண்ட் நைட்டா படிப்பாங்க. அதுவும் எக்ஸாம் வந்துடுதுன்னா ராத்திரி முழுக்க டீயை போட்டு படிப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சிடும், கடைசி நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அம்மா சொல்லுவான், எப்பா ரெண்டு நாளா நீ படிச்சுருக்கியாடா, டே அண்ட் நைட்டா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோடா, போய் படு தூங்குடா அப்படின்னா, இல்லம்மா நான் ஸ்போர்ட்ஸ் போறேன், நான் டிவி பாக்குறேன், நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நான் சினிமா பார்க்க போறேன். நைட் முழுக்க படிக்காம இருந்தானே இப்ப போறேன், அவனுக்கு அந்த களைப்பே தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு டிவி பாக்குறது வளர போறது அந்த உற்சாகம் இருக்கு இல்லையா, அந்த மனத்தினுடைய கிளர்ச்சி வந்து அந்த உடலுக்குரிய சட்டத்தை வந்து மாற்றக்கூடிய வகையில செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு பையனுக்கு வந்து 6 வயது, 6 வயது வரைக்கும் அவனுக்கு பேச்சே வரல. அந்த பேச்சுக்குரிய உறுப்புகள்ல ஏதோ ஒரு குறை இருக்கு, குறைபாடு இருக்கு. அது செஞ்சு போச்சு அவனுடைய அம்மாவுக்கு. சரி, அவன் அம்மா என்ன பண்றா, அன்னைக்கு பிரார்த்தனை பண்றா. ஆன்மீக பேச்சு அப்படிங்கிற மலர அன்னைக்கு சாத்தி வழிபடுறான். சில மாதங்கள் கழித்து அந்த பையன் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். உடல்ல பேச்சுக்குரிய சக்தி இல்ல, உறுப்பு குறையுக்கு அருந்தாலும் இங்க எப்படி அன்னை செயல்படுறா அப்படின்னா, அப்பா என்னன்னா, நம்பிக்கை வந்து உடல் உறுப்புகளின் சட்டங்களை மீறி செயல்படும் அளவுக்கு அன்னை செயல்பட்டு விட்டாங்க. அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைய நம்ம அன்னைகிட்ட முழுதா வைக்கும் போது நம்பிக்கை மூலமாக நமக்கு செயல்படுகிறார். அதே போல ஒருத்தர் வந்து பெரிய உத்தியோகம் இருக்க, பெரிய கம்பெனி வந்து திவாலாகி விட்டது, விட்டு விட்டாங்க, வேற உத்தியோகம் கிடைக்கல. ஒரு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல. பொதுவா வந்து ரெகுலரா வேலைக்கு இருக்கிறவங்க வேலை போன 1 மாதங்கள் அல்லது 1-2 வருஷங்கள்ல இன்னொரு வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கை. ஆனா அந்த பக்தர் வந்து அன்னைய நம்பறாராம். அன்னையை நம்பினால் இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையையும் மீறி செயல்பட்டு அந்த பக்தருக்கு வேலை கிடைத்தலாம். அப்ப அந்த நம்பிக்கை வந்து அங்க செயல்படுத்துகிறப்பான். அதே மாதிரி நமக்கு சமூகம் கொடுக்க தவறியதையும் அன்னை வந்து வேறொரு சமயத்துல அந்த பரிசையை பெற்று தருவாராம். சர்க்கார் பரிசு பண்ணணும் சிவாசி ஜாஸ்தி தேவை, எல்லா சிபாரிசும் அதிகமான அளவில் இருந்து ஒருத்தருடைய பெயர் வந்து வனத்துக்கு சிபாரிசுல போச்சு. இவருடைய பெயர் வந்து கடைசி மட்டம் வரை கடைசி நிலையில என்ன இருக்குமோ அவர்கிட்ட போயிடுது. சரி, இனிமே வந்து பரிசு கிடைக்க ஒரு தடையும் இல்லை அப்படின்னு முடிவாயிடுது. ஆனா அந்த பேப்பர் வந்து தலைவர்கிட்ட போறது. தலைவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கு சிபாரிசு செஞ்சாங்களோ அவருடைய பெயரை கட் பண்ணிட்டு அவர் இன்னொரு பெயரை அதுல ஆட் பண்றார். அதாவது பரிசு வந்து இந்த சிபாரிசு செய்தவருக்கு கிடைக்கவில்லை, இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது. முயன்று முடிவான நிலை வரை வெற்றி பெற்று பரிசை இழந்தவர் அதை மறந்து விட்டார். அவர் வந்து அந்த சமூகத்தினுடைய பழக்கத்தை உச்சி முதல் அடிவரை அறிந்தவர். ஆனா வந்து அதே பரிசு அவர் செய்த வேறொரு சேவையின் காரணமாக அன்னை வந்து அவருக்கு கிடைக்கும்படி செய்தாராம். அதாவது ஒரு டைம் இந்த பிரைஸ் போச்சு, இன்னொரு விஷயத்துல அதே பரிசு அன்னை அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் அப்பா என்ன அன்னையினுடைய பரிசுங்கிறது அளவு கடந்து பெரியது. வாழ்க்கையும் நமக்கு பரிசு தரும், ஆனா வாழ்க்கை தரக்கூடிய பரிசு அன்னை தரக்கூடிய பரிசை விட பெரியதுதான். அதுக்கு அடுத்த அப்படிதான் சமூகமும் நமக்கு ஏராளமான பரிசத்து கொடுக்கும், ஆனா சமூகம் கொடுக்கக்கூடியது வாழ்க்கை தரும் பரிசை விட மிகவும் சின்னது. ஆனா நமக்கெல்லாம் இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய இந்த மிகச்சிறிய பரிசு தான் மிகப்பெரிய பரிசாக நமக்கு தோன்றுகிறது. அது எப்படின்னா, ஒரு கூலி வேலை செஞ்சவன் வந்து ஒரு 158 கல்லூரிகளையும் பள்ளிகளையும் எப்படியோ அது போன்ற பரிசு. இந்த பரிசு தான் நம்ம வந்து பெருசா நினைக்கிறோம், ஆனா அன்னை கொடுக்கக்கூடிய இதை விட பல மடங்கு வேண்டது அப்படிங்கிற. அதாவது சமூகம் தரக்கூடியது நம்முடைய சமூக அந்தஸ்துக்குரியது, வாழ்வு தருவது நம்முடைய குண ராசிக்குரியது, ஆனா அன்னை தருவது ஆன்மாவுடைய அம்சத்துக்கு உரிய ஒரு பரிசுங்கிறார். ஆன்மாவுடைய அம்சம் வந்து வேலைக்காரிக்கோ வேலைக்காரனுக்கோ இருக்கும், வாழ்வினுடைய அம்சம் கெட்ட குணம் உள்ளவருக்கும் இருக்கும். ஆனா ஆன்மாவுடைய அம்சம் தேஜஸ் உள்ளவருக்கு தான் இருக்குமா, அப்படிப்பட்ட பரிசை வந்து அன்னையை நமக்கு கொடுப்பாங்க. அது அப்பா வந்து சமூகம் கொடுப்பதை விட வாழ்வு கொடுப்பதை விட அன்னை கொடுப்பது அளவு கடந்து பெரியது என்கிறார். அதுவும் அன்னை தருவது ஆன்மாவிற்குரிய பரிசுங்கிறது. இதை பத்தியும் அப்பா அத்தியாயத்தில், அதாவது இனி வந்து வியாதி தீரப்போவதில்லை அப்படின்னு ஒரு டாக்டர் தெரிஞ்சு போச்சு. அவர் டாக்டர் வந்து இந்த நாளிட்டு போற போய் என்ன சொன்னா போய் சொல்றார், அப்பா உன் நோய் கம்ப்ளீட்டா சரியா போச்சுப்பா, யுவர் ஆல் ரைட் அப்படிங்கிற. அந்த பேஷண்ட வந்து அதையும் நம்புற. அப்போ அந்த பேச்சை நம்பியுடைய உடல் வந்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அந்த நோயை குணப்படுத்தது அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்த் இருக்கார். ஆனா அதே மாதிரி இன்னொரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்டை பார்த்து, உனக்கு வியாதி தீராதுப்பா, என்னால எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டேன், வியாதியே தீராது அப்படின்னு சொல்ற. அவர் என்ன பண்றாருன்னா, அன்னையை நம்பியதால் அதனால் ஆன்மீக சக்தியால் வியாதி ஒரு பக்தருக்கு தீர்ந்தது அப்படின்னு அப்பா வந்து இந்த அதிர்ஷ்டங்க ஒரு சக்தி வந்து நம்ம உடல்ல செயல்பட்டு அளிக்கிறது. ஒரு பை நல்லா படிக்கிறான், ஆர்வமா தான் படிக்கிறான், ஆனாலும் அந்த ஆர்வம் வந்து இல்ல. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னால செய்யக்கூடிய வேலைகளை 99% பண்ணு, அதுக்கப்புறம் மதர் ஒன்னா பாத்துக்குவாங்க. வந்து ஆர்வமா தான் இருக்கா, நல்லா படிக்கிறான், அந்த ஆர்வமும் அந்த படிப்பும் பத்தல. சோ அந்த பாஸ் பண்றதுக்காக ஒரு தேர்வு கமிட்டி வருது. அந்த தேர்வு கமிட்டி வந்து அந்த பையனை கூப்பிடுறது, நீ வந்து ஆர்வமா படிக்கல, அதனால அந்த தேர்வு குட்டி வந்து உன்னை ஃபெயிலாக்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த பையன் பார்த்தா நம்மளா முடிஞ்சதோ பண்ணிட்டோம், சரி மதத்தை வந்து அம்மா நான் எல்லாம் பண்ணிட்டேன்மா இங்க உன் பாடுதான் அப்படின்னு அவனுடைய கடமையை முடிச்சுட்டு அன்னைக்கு பிரார்த்தனை செய்யறானா. அந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, பள்ளியில வந்து எந்த வகுப்புலையும் யாரையும் ஃபெயிலாக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முந்தைய வருஷம் ரெண்டு பேர் ஃபெயிலாகினாங்க. அந்த ரெண்டு பேரையும் வந்து அந்த வருஷம் ஃபெயிலானதுக்கு உண்டான நட்சத்திரத்தை ஈடுகட்டுறதுக்காக ஒரு வருஷம் ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த செக்ஷனுக்கு அனுப்புறாங்களாம். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பா சட்டத்திற்கு திறன் உண்டு, இன்னைக்கு சக்தி உண்டு, ஆனா இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. ஆனா இந்த எல்லையெல்லாம் மீறி நம்முடைய மனத்தின் நம்பிக்கை செயல்படும். அந்த நம்பிக்கையின் மூலம் அன்னை வந்து செயல்படுவார் அப்படிங்கிற. அன்னை வந்து ஒரு அன்பரை கூப்பிட்டாரான். அவர் கூப்பிட்டு டெய்லி எனக்கு நாகலிங்க போ கொண்டு வந்து கொடுங்க, அதே போல மரமல்லி திருவுரு மாற்றத்தையும் கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார். அந்த அன்பருக்கு வந்து அன்றைய தினம் வந்து தினசரி ஒரு ரூபாய் கூலி. அவர் டெய்லி வந்து நாகலிங்க போக மாற்றி கொண்டு போறாங்க. மரமல்லி கிடைச்சத ஒன்னோ ரெண்டோ போய் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு பின்னால சிறந்த நாகலிங்க பூ கிடைக்கலனால ஒயிட்டா இருக்கிற நாகலிங்க பூ கொடுக்கிறாராம். அதாவது வெண்மையான மலர் அப்படிங்கிறது சுயநலமற்ற சுபிட்சமாகும். இன்னைக்கு வந்து அந்த அன்பருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயாம் தினசரி கூலி. அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு 1 ரூபாய் கூலி வாங்கியவர் இன்றைய தினம் வாங்குற கூலி வந்து 1000 ரூபாய். அவர் வந்து விசுவாசம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ அவருடைய வேலை செய்த முதலாளிக்கு ஒரு எதிரி இருக்கார். அந்த எதிரி வந்து அவர் அணுகிறார். அவருடைய முதலாளிக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அந்த ஆள் வந்து முதலாளியை விட்டு நின்று பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அவர் வந்து முதலாளிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக அவர் அணுகிய போது அவன் கூறியதை பார்த்து அவர் அசந்து போயிட்டாரான். அதாவது அவனுடைய எதிரி, அவனுடைய முதலாளியின் எதிரி கூறியதை செய்ய அவர் மறுத்து விட்டார் அப்படிங்கிறப்பா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மரமல்லிங்கிறது என்ன, திருவுரு மாற்றம். விசுவாசமே தெரியாத ஒரு பரம்பரையில திறந்தாலும் அவன் தினமும் வந்து அந்த மரமல்லி ஒன்னோ இரண்டோ கிடைக்கிறத இருந்து அன்னைக்கு போய் கூப்பிட்டுற அன்னை வந்து திருவுரு மாற்றம் செஞ்சு அவனை வந்து விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரனாக மாற்றி விட்டாரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய முதலாளிக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் தொந்தரவு கொடுக்க மாட்டேங்கிறது இல்ல, அவருக்கு தொந்தரவு கொடுக்க யாரு நினைச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான். அது இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது எதனால அப்படின்னா, அவனுடைய அம்சத்தை வந்து அன்னை மாற்றி விட்டார். திருவுரு மாற்றம் செய்திருக்காங்க அப்பா. 55 வயதுல அவர் அமெரிக்கர், அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல ஒரு வைஸ் பிரசிடண்டா இருந்தாராம். இதுக்கு முன்னால் அவர் வந்து லண்டன்ல காப்பி எடிட்டர் ஆசிரியராக இருந்திருக்கார். 15 ஆண்டு காலம் வந்து லண்டன்ல வேலை பார்த்தது அமெரிக்கால அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியை கொடுத்ததான். உயர்ந்த பதவி, அந்தஸ்து ரொம்ப பெரியது. மொரார்ஜி தேசாய் வந்து ஒரு தடவை பிரதமராக இருந்த போது நியூயார்க் வந்தாராம். அவரை பார்க்க வந்து இவர் பிரியப்பட்டாராம், அதற்கு அனுமதி கொடுத்தாராம். 1985 அவருடைய சம்பளம் வந்து $100,000. அன்னைக்கு வந்து கல்லூரி பேராசிரியருக்கே $40,000 தான் சம்பளமா. அவரை போல 2.5 மடங்கு அதிகம் இதை சம்பாதிச்சுக்கிறார். அவர் ரொம்ப அதிகம் படைத்தவர். 6ஆம் வயதுல ஒரு கதை எழுதினார். அப்போல இருந்து அவருக்கு வந்து ஒரு புஸ்தகம் எழுதணும் ரொம்ப ஆவல். 50 ஆண்டு வரை அந்த ஆவல் நிறைவேறவில்லையாம். அப்ப 100 பேஜ் இருக்கார். டாம் பீட்டர்ஸ் என்பவர் இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதி 60 லட்சம் பிரதிகள் விட்டு பிரபலானாராம். எப்படின்னா, அப்பா கூறக்கூடிய அந்த அமெரிக்க அன்பருடைய அன்பர்ல அமெரிக்கருடைய தலைமை மாதந்தோறும் சொற்பொழிவுகள் நடக்குமா, அதற்கு அமெரிக்காவில் முன்னணி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் தான் வருவாங்களாம். அவர்கள் டாம் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். அன்னைக்கு வந்து டாம் பீட்டர்ஸுக்கு 1984 $400 ஃபீஸ். அவர் அந்த புஸ்தகம் விற்று அதுக்கு பின்னால அவருடைய ஃபீஸ் வந்து $20,000 மாறியதான். அதாவது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அதில் உள்ள வாய்ப்புகளையும் புரிந்து கொண்டால்தான் சமூகம் கொடுக்கக்கூடிய முழு பலனையும் நம்ம பெற முடியும். இதுக்கு டாம் பீட்டர்ஸ் வந்து சிறந்த எக்ஸாம்பிள். டாம் பீட்டர்ஸ் பற்றி அப்பா சொல்லும்போது, அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டு வந்தாராம். கம்பெனிகளுக்காக அவர் வந்து ரிப்போர்ட் தயாரித்தாராம். இந்த புத்தகம் விசாரணை செய்யும் கம்பெனிகள்லாம் உலக புகழ் வாய்ந்த கம்பெனிகள், பல்கலைக்கழகங்கள், இஎன்ஓ, ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படிங்கிற கம்பெனிகள்லாம் போய் ஏதாவது புத்தகம் அவங்களிட கிடைக்குமா அப்படின்னு விசாரிப்பாங்களாம். அப்படி போன போது ஒரு கம்பெனியில இந்த டாம் பீட்டர்ஸுடைய ரிப்போர்ட் அவங்க பார்த்தாங்களாம். அந்த பிரசுரம் புத்தகம் வெளியிடும் கம்பெனி வந்து டாம் பீட்டர்ஸ்ல போய் இந்த புத்தகத்தை நாங்க பிரிண்ட் செய்து பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்டாங்களாம். டாம் பீட்டர்ஸ் சொன்னாரா, என்னுடைய புத்தகம் வந்து ஒரு 10,000 பத்தி கூட இருக்காதுப்பா, இதை போய் ஏன் நீ பிரிண்ட் பண்ணி இது பண்ணலாம், இல்ல பரவாயில்ல நீ கொடுங்க பர்மிஷன் தாங்க அப்படின்னு தான் டாம் பீட்டர்ஸ் பர்மிஷன் கொடுத்தாராம். 10,000 பிரதிகள் கூட விற்காது என்று நினைத்த டாம் பீட்டர்ஸுக்கு தினமும் 15,000 பிரதிகள் விட்டுறதான். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாக்க அவருக்கு ஃபீஸ் வந்து $20,000. சரி, இப்படி வந்து ஒரு உயர்ந்த உச்சியை வந்து எப்படி அவர் அடைந்தார், அதாவது டாம் பீட்டர்ஸ் வெற்றிக்கு காரணத்தை ஆராய்ச்சிருந்தாங்களாம். இவர் எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு வயது நிலைக்கு அடைந்தார், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாங்களாம். இவர் வந்து 1945 முதல் 1950 வரை பிறந்தவர்ல ஒருவர். பேபி பூமர்ஸ் என்று அழைக்கப்படும் வயதுல உள்ளவர்கள். அந்த ஆண்டுகள் தான் அமெரிக்காவில் நிறைய குழந்தைகள் பிறந்தவர்களாம். இவர்கள் வந்து கல்லூரியில படிக்கும்பொழுது ஹிப்பிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். இவர்களது லட்சியம் என்ன, இந்த சமுதாயத்தை அழிப்பது, சட்டை மீறுவது, மரபுகளை உடைப்பது, எதையும் அலட்சியம் செய்வது, இதுதான் இந்த ஹிப்பிஸுடைய நோக்கங்கள். டாம் பீட்டர்ஸ் இது ரிப்போர்ட்ல இந்த கருத்துக்கள் ஏராளமாக இருந்தன. அதாவது ஹிப்பிஸ் வாழ்ந்த காலத்துல ஹிப்பிஸ பற்றி அவருடைய அபிலாஷைகளை விரிவாக எழுதிய டாம் பீட்டர்ஸ்க்கு அந்த புஸ்தகம் வந்து ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டான். அதாவது சமுதாய சூழ்நிலை புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை எப்படி தனக்கு சாதகமாக டாம் பீட்டர்ஸ் பயன்படுத்திக் கொண்டாருங்கிறதுக்கு இப்ப நமக்கு நல்லாவே புரியும். இதையெல்லாம் பார்த்த ஒரு அன்பர் ஒருவர் ஒரு புத்தகம் எடுக்க விரும்பினாராம். ஆனா அது நிறைவேறவில்லை, அதனால வருத்தப்பட்டாராம். இன்னொருத்தர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப அனுபவப்பட்டவர், ஆனா அவர் அன்பர் இல்லை. வாழ்வு வந்து அவருக்கு ஒரு பரிசு தர முடிவு செய்ததான். அவர் என்ன பண்ணாரா, நம்ம சொசைட்டி அன்புடன் இணைந்து ஒரு நூல் எழுதினாராம். அது வந்து பிரெஞ்சு, ஜெர்மன், டச், ஜப்பான், இத்தாலியன், ஸ்பானிஷ் அப்படின்னு 7 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பிரசுரம் ஆயிட்டான். அமெரிக்காவில் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற பேர் பெறும் அளவுக்கு பிரதிகள் விட்டன. அதை தொடர்ந்து அவர் வந்து இன்னும் 3 புஸ்தகங்கள் இருந்தார்னு அப்பா இருக்கார். சமுதாயம் வந்து தாய், அவள் கொடுப்பது வந்து ஏராளம், அதுவும் ஏழை மக்களுக்கு வழங்குவது வரம், அதிர்ஷ்டமான காலம் இல்லை, அதிகமாக பெறுவது ஏற்கனவே வசதியானவர்களே, இந்திய பணக்காரர்கள் சுதந்திரம் வந்தபின் பெரும் பணம் பெற்றனர், சமூகம் அவர்களுக்கு தருவது இதுங்கிறார். சமூகம் வந்து மனிதனுக்கு திறமை, ஞானம், வாய்ப்பு, அதிர்ஷ்டம் எல்லாவற்றையும் தர காத்திருக்கிறது, ஆனா அது நமக்கு தெரிவதில்லை. அன்னை வந்து அன்பருக்கு எல்லாம் தரத்தை காத்திருக்கார், ஆனா நமக்கு தான் ரிசப்டிவிட்டிங்கிறது இல்லை. அது போல சமூகத்தின் சூழலை நம்ம வந்து புரிந்து கொண்டால்தான் நம்ம அந்த பலனை முழுவதுமாக பெற முடியும். இப்ப பார்த்தோம்னா பிரான்ஸ்ல வந்து புரட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெருநிலம் பெற்றவர் தான், அவருடைய செல்வத்தை தான் செல்வமாக கருதக்கூடிய காலம் அது. வியாபாரத்தில் சம்பாதித்த செல்வத்தை அந்த பணத்துக்கு அந்தஸ்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கீழ்மட்ட குடும்பங்களுடன் மேல்மட்ட பெருநிலக்கிதாரர்களும் அந்த பணத்தை ஏற்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அதை இணைக்கும் பாலமாக பிங்கிலி வந்து அங்க வர்றார். பார்த்தா முதல் நடனத்திலேயே ஜெயனோட 2 தடவை நடனம் ஆடுறார், பிடிச்சு போச்சு. பிங்கிலியோட தங்க வந்து விருந்துக்கு ஜெயனை கூப்பிடுறா. வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. பிங்கிலி வந்து ரொம்ப அக்கறையோட கவனிக்கிறார். உடம்பு சரியா போய் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய குதிரை வண்டியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறார். நடனாடங்கள் பாக்கணும், எல்லாருமே கண்டிப்பா ஜெயன் வந்து பிங்கில விரும்புறார். ஜெயனுக்கும் பிங்கிலுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்போ ஜெயனும் பிங்கிலையும் கல்யாணம் செய்து கொள்வார்கள். பிங்கிலி வந்து எந்த நேரத்திலும் மேரேஜ் ப்ரப்போசல கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. ஆனா என்ன ஆச்சு, பிங்கிலி வந்து சொல்லிக்கொள்ளாமையே லண்டனுக்கு போயிட்டான். சமூகம் வந்து நல்ல சூழலை ஏற்படுத்தியது, நல்ல வாய்ப்பை அளித்தது, ஆனா வந்து அது நிறைவேறவில்லை. ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த கல்யாணம் நடந்தது. இதுக்கு என்ன காரணம், நமக்கு வந்து பணம் அதிகம் எல்லாம் வரும்போது நமக்கு வந்து பணிவாகவும் அடக்கத்துடனும் நடந்து கொள்ளவும் அப்பொழுது அன்னையுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப புஸ்தகத்தை இருக்கார். அதே போல இந்த சமூகம் வந்து நல்ல வாய்ப்பை கொடுக்க தயாராக இருந்த பொழுதும் மிஸ்ஸஸ் பென்னட்டால தன்னடக்கமாகவோ தன்னுடைய பண்புகளை உயர்த்தி கொள்ளவோ முடியவில்லை. அதற்கு பதிலா நெதர்ஃபீல்ட் டான்ஸ்ல வந்து நடந்த போது என்ன சொல்றா, பெங்கிலுக்கும் ஜெயனுக்கும் கல்யாணம் நடக்கும், எலிசபெத்துக்கும் காலின்ஸுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, தான் வந்த குதிரை வண்டிய கடைசியா போய் நிற்கவி அப்படிங்கிறான். என்ன காரணம்னா, டான்ஸுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல போயிடுவாங்க, தன்னுடைய குதிரை வண்டி கடைசியில் இருந்தா லேட்டா வரும். இப்ப பெங்கிலியும் ஜெயனும் தனியா இருப்பாங்க, ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, இந்த மாதிரி வழிதான் போறானுங்கிறான். அதாவது ஏதாவது நடக்குமா அப்படிங்கறத விட இப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவரா இருக்க. அது மட்டும் இல்ல, அந்த நடனத்துல வந்து மேரிக்கு வந்து பாடுவதே நோக்கமா இருக்கு. முதல் டைம் பாடுறா, மினிட்டு போது நிறுத்துங்கிறார், நீ ரொம்ப நன்னா பாடுனுங்கிறார், உடனே ஆமா ஆமா இன்னும் நன்னா பாடுறேன் செகண்ட் டைம் பாடுறா. அதாவது மேரிக்கு வந்து பாடுறதுதான் முக்கியம். அப்ப மிஸ்டர் பெனட் வந்து அதை நிற்கிறத தடுத்து நிறுத்துவதே நோக்கமா இருக்க, லிடியாவும் கிட்ட என்ன பண்றாங்க, சோல்ஜர்ஸ் பின்னாலேயே ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜாஸ்தி பாக்கலாம், இவங்க கூட ஒரு மட்டமானதா இருக்கு, இந்த குடும்பத்துல போய் பிங்லி கல்யாணம் பண்ணா சரியா வராது அப்படின்னு என்ன பண்றான், பிங்லிய லண்டனுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அதாவது சமூகம் வந்து கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாததுக்கு இவைகள் தான் காரணம். அதே மாதிரி இவங்க சொத்து மிஸ்டர் பென்னட்டுக்கு வாரிசு கிடையாது, ஆண் வாரிசு இல்லை, சோ கண்டிப்பா இவருடைய பிரதேசுடைய சன்னிக்கு தான் போகுதுன்னு தெரியும். அப்படி இருந்து வந்து இவர்கள் வீட்டுல ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணை மணக்கிறேங்கிறான். அவன் வந்து ஜெயன்னு சொல்லல, எலிசபெத்னு சொல்லல, யாரும் சொல்லல, உங்க வீட்டுல ஒரு பொண்ணா திருமணம் செய்து கொடுங்க அப்படி சொல்றான். அப்ப என்ன ஆறுது, இப்போ அந்த சமயத்துல மிஸ்ஸஸ் பென்னட் வந்து மிஸ்டர் பென்னட்டோட ஒரு கலந்து ஆலோசித்து மேரிய சஜஸ்ட் பண்ணியிருந்தாக்க கல்யாணம் நடந்திருக்கும், சொத்தும் புயிருக்காது. ஏன் மேரி சஜஸ்ட் பண்ணோம், காலின்ஸ் வந்து சர்ச்செல்லாம் பாதிரிமாரா இருக்கான், மேரிக்கு மத இடுபாடு அதிகம், மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறா, அதனால அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, காலின்ஸ் வந்து தான் வரப்போவதா ஒரு லெட்டர் எழுதுறான், அதை மிஸ்ஸஸ் பென்னட்டை பார்த்து கொந்தளிக்கிறா. அப்ப என்ன சொல்றான் மேரி, அவன் எழுதிய கடிதம் வந்து எந்த வகையிலும் குறைபாடுகள் இருந்ததா தெரியவில்லை, சமாதான போறா மாதிரி வரதா அவன் எழுதியிருக்கான், அதையும் அவன் சிறப்பாகவே எழுதியிருக்கான் அப்படிங்கிறான். அதாவது காலின்ஸ் லெட்டருக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்றான். அப்படிப்பட்ட சப்போர்ட் பண்ற மேரிய வந்து மிஸ்ஸஸ் பென்னட் வந்து பண்ணியிருந்தா ஒரு கால் காலிருக்கும் மிகவும் கல்யாணம் வந்திருக்கும், இந்த சொத்தும் அவங்க விட்டு போயிருக்காது. ஆனா அதை இவங்க புரிஞ்சுக்கல. அதனாலதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, சமூகத்திலையும் வாழ்வினுடைய சூழலிலும் உள்ள வாய்ப்பை வந்து நம்ம புரிந்து கொண்டால்தான் முன்னேற முடியும். சமூகம் தர ரெடியா இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்ல, ஒரு நிகழ்ச்சி நடந்தா அதை சுற்றி பல விஷயங்கள் இருக்கும், அந்த ஒவ்வொரு விஷயமும் தங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கும். ஆனா அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. இதை வந்து நம்ம பீன் பேக்கர் எல்லாம் பார்க்கலாம். நெதர்ஃபீல்ட் தான் என்ன, ஒரு டான்ஸ், ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி தான் அது. அங்க வந்தவர்கள் என்னது ஒரு டான்ஸா தெரியுது, ஆனா அதை சுற்றி என்னென்ன நிகழ்ச்சி நடக்கிறது, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்மளை சுற்றியும் இந்த வாழ்க்கையில சமூகத்திலையும் எவ்வளவு நிகழ்ச்சி நடக்கிற அப்படின்னு நல்லாவே புரியும். அதை பார்த்தா ஒண்ணு, மிஸ்ஸஸ் பென்னட் இருக்கு, தன்னுடைய முதல் இரண்டு பேரும் பிங்லியையும் ஜெயனையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது அவருடைய அபிப்பிராயம். ரெண்டாவது, எலிசபெத்துக்கு விக்காம எப்படியாவது பார்த்து அவனோட டான்ஸ் ஆடி அவனை திருப்தி செய்யணும், இது அவருடைய அபிப்பிராயம். மூணாவது, இந்த டான்ஸுக்கு போனா தன்னுடைய சாயம் வெளுத்திடும் அப்படின்னு விக்காம் நினைக்கிறான். சோ அதனால என்ன பண்றான், விக்காம் வந்து அந்த தரமாட்டான். நாலாவது, சார்லஸ் லூகாஸ் அவர் என்ன நினைக்கிறார், ஊருக்குள்ள இந்த பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்கள மரியாதை நடத்தணும், இதுதான் அவருடைய அபிப்பிராயம். அஞ்சு, டார்சி என்ன நினைக்கிறான், இப்படியாவது தவறந்து அவரோட டான்ஸ் ஆடி அவருடைய மனதை மாற்ற வேண்டும். இப்படி டார்சி. ஆறாவது, கேரலின் பிங்லி அவ என்ன நினைக்கிறா, டார்சி வந்து எலிசபெத்தை நெருங்கப்படாது, ஏன்னா அவ கூட டான்ஸ் ஆனா ஒரு கால் டார்சிக்கு பிடிச்சு போயிட்டுதான் கல்யாணம் பண்ணுவோம். சோ எலிசபெத்தும் டார்சியும் ஒன்றாக டான்ஸ் ஆடக்கூடாது, இது வந்து கேரலின் பிங்லிக்கு உள்ள எண்ணம். ஏழாவது, லிடியாவுக்கும் கிட்டிக்கும் எப்போதுமே தோஜ சின்னாலேயே ஓடணும், அதான் அவங்களுடைய விருப்பம். எட்டு, மேரிக்கு என்ன விருப்பம், பாடிண்டே இருக்கணும், நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஒன்பது, மிஸ்டர் பென்னட்ருக்கு தன் குடும்பம் வந்து அவமானப்படாம இருக்கணும், இதுதான் அவருடைய அபிப்பிராயம். பத்து, நினைக்கிறான் தனக்கும் பிங்கிலி உள்ள விருப்பம், அதாவது தான் வந்து பிங்கிலியை விரும்புவத அந்த அபிப்பிராயத்தை வெளியில காட்டக்கூடாது, அதாவது இவளுக்கு விருப்பம் இருக்கு ஆனா தான் விரும்புறோங்கிறத எப்படியா காண கூடாது அப்படின்னு ஜெயங் நினைக்கிறான். பதறப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆனா அந்த ஒவ்வொரு விஷயமும் அதை வந்து பூர்த்தி செய்துக்குள்ளதான் முடியுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த சமூகத்தினுடைய சூழலையும் பல விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை நம்ம பெற முடியுங்கிறப்பா. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும் பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் புரிந்து கொண்டால்தான் சமூகத்திலிருந்து முழு பலனையும் பெற முடியும். சமூகம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னாக்க நம்ம பேச்சிருந்து ஊமையாகி செயலிழந்து நடைப்பணமாகி விடுவோம். ஆனா அந்த உண்மையை நம்ம கருதுவதில்லை. ஒரே சமூகத்துல சமுதாயத்துல பிறந்த தாழ்ந்த மக்களும் உயர் மக்களும் எவ்வளவு வேறுபட்டுள்ளனர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சமூகம் வந்து ஒரு ஒருத்தரை வந்து உயர்த்தியும் இன்னொருவரை தாயும் தான் வைத்திருக்கிறது. ஒருத்தரும் தாழ்த்தப்பட்டதும் உண்மைதான், ஆனாலும் உள்ளதை நம்ம முழுவதும் பெறுவதில்லை. சமூகம் தருவதை நம்ம பெறும் பொழுதும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அடுத்த பெரிய உண்மை வைப்பான். பல ஆண்டு வந்து பெற்ற அறிவை பள்ளிக்கூடம் வந்து ஒரு 15 ஆண்டுகள்ல நமக்கு போட்டுகிறது. அதே போல 1000 ஆண்டு பெற்ற அந்த பங்குகளை குடும்பம் வந்து நமக்கு அளிக்கிறது. அதே போல சமூகம் நமக்கு தரக்கூடிய திறமைகள்லாம் பலன்கள்லாம் ஏராளம். கால்ரா, சின்னம்மை, டைஃபாய்டு இதெல்லாம் வந்தா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலையை வந்து சமூகம் வந்து மாற்றி அமைக்கிறது. தாழ்ந்த ஜாதிகளை பிறந்தவங்க கிராமத்துல சட்ட போட்டு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது, அப்படி போனா அவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலைமை இருந்தது, இந்த சமூகம் வந்து மாற்றி அமைத்துள்ளது. உடல்ல குறையோ அந்தஸ்துல குறையோ திறமையில குறையோ இல்ல எதுல ஒரு குறை இருந்தாலும் மனிதன் வந்து ஒதுக்கப்படுவான், அழிவான், வந்து அழிக்கப்படுவான் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி அனைவருக்கும் வாழ்வழிக்க இந்த சுகம் முயல்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமைய இப்பொழுது நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் சமூகம் வந்து மனிதன் தன்னை உயர்த்து கொள்ள எப்படியெல்லாம் வழிகளை காட்டுகிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே புரியும். நம்ம சமூகத்தை வந்து புரிந்து கொண்டால்தான் அதனிலிருந்து முழு பலனையும் பெற முடியும். இந்த பிஎன்பியில வந்து முடியும் போதுதான் எலிசபெத் மீது பிரியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பரந்த நோக்கம் உள்ள இந்த ஞானத்தை இந்த கதையின் ஆரம்பத்திலேயே அறிய முடியுமா, எலிசபெத்திற்கு வந்து தெரிந்திருக்க முடியுமா அப்படிங்கறத கருதாது நிகழ்ச்சிகளுக்குள்ள இந்த கருத்து வந்து ஒளிந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல ஒண்ணு, விங்கிலி வந்து டான்ஸை வந்து டான்ஸ் ஆட சொல்றான், இது வழக்கம் இல்ல. இந்த கதையில வந்து இருமுறை இதை போல் நடப்பது எலிசபெத்திற்காகவே, காரணம் இல்லாம விங்கிலி கேட்கல அப்படிங்கறது நமக்கு பின்னால தெரியுது. ரெண்டாவது, சார்ல் என்ன பண்றா, எலிசபெத்த டான்ஸ் ஆட சொல்றான். மிரிட்டன்ல டான்ஸ் நடக்கும்போது அவன் தனியா ஒதுங்கிருக்கா, அப்ப டான்ஸ் வரும்போது நீ வந்து ஏமாந்து விடாத போயிட்டு நடந்து சார்லட்ட வந்து சொல்றான். மூன்றாவது, இந்த முதல் நடத்தும் போது டாசி பரவாயில்லை என்று டாசி சொல்லிய பொழுது அவன் சொன்ன குரலுடைய கவனித்திருந்த அபிப்பிராயம் என்னங்கிறது நமக்கு புரியும். நாலாவது, சார்ல் லூகாஸ் ஒரு நடத்தும் போது டார்சியை கூப்பிட்டு எலிசபெத் உன கேட்ட ஜோடி நீ போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது மிஸ் பிங்லி வந்து எப்போதும் போட்டி போட்டுட்டே இருக்கான், எங்க எலிசபெத் போய் டார்சிய கவர்ந்துடுவாளா அப்படின்னு. ஆறாவது, டார்சி என்ன எலிசபெத் டான்ஸ் ஆடுவறியான்னு கூப்பிடுறான். ஏழாவது, பிங்லி எலிசபெத் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஜான் ஜேனுக்கு வந்து உடம்பு சீரா இருக்கும் போது பிங்லி போய் வீட்டுல எலிசபெத் தங்குறான். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு நன்னாவே புரியும், உழுந்து ஆழ்ந்து நோக்கினால் டார்சி வந்து எலிசபெத்துக்கும் கல்யாணம் நடக்கும் தெரியும். இவைகளும் வேறு சில விஷயங்களும் அதை முக்கியத்துவத்தை தெரிவிக்கின்றன. ஆனா இவற்றை எல்லாம் எலிசபெத் கருதி இருந்தால் கதையினுடைய போக்கே மாறியிருக்கும். ஆரம்பத்திலேயே அவளுக்கு டார்சியினுடைய காதல் தெரிந்திருக்கும். அதே மாதிரி சமூகத்தினுடைய சூழலையும் அங்கு நடக்கிற நிகழ்ச்சிகளையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற முக்கியமாக கருத வேண்டிய சில விஷயங்களை வந்து அப்பா ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு இந்த கட்டுரையில். அதை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம சில நாடுகள் வந்து உயர்ந்தும் மற்றவை தாழ்ந்தும் உள்ளன. உயர்ந்த நாடுகளுக்கு உயர்ந்த சந்தர்ப்பங்கள் இருந்தன. பல நாடுகள் தாங்களே அரிய சந்தர்ப்பங்களை உற்பத்தி செய்து கொண்டன. நாடுகளைப் போலவே ஒரு நாட்டில் ஜாதி கிளாஸ் வித்தியாசம்லாம் உண்டு. புதிய சந்தர்ப்பம் வரும்பொழுது வசதி உள்ளவனே அதிகமாக பெறுகிறான். பெரியதும் சிறியதும் என்றும் உள்ள நிலை. காலம் மாறினாலும் அது மாறுவதில்லை. உலக தலைமை காலம், உலக தலைமை காலம் மாறும் பொழுது வெவ்வேறு நாடுகளுக்கு மாறுகிறது. முழுவதும் தவறானவன் முழுவதும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறான். உயர்ந்ததும் தாழ்ந்ததும் மாறி மாறி வருகின்றன. ஒரு விஷயத்துல வந்து உயர்ந்தவன் அடுத்த விஷயத்துல தாழ்ந்தவனாகிறான். சமூகம் வந்து வற்றாத ஊற்றான தாய், தடம் மாறினால் தாலியாக மனிதனை அழிக்கும். சமூகத்துடன் ஒட்டி வாழ்ந்தால் 100 ஆண்டுல பெறுவத 10 ஆண்டுல பெறலாம். இருண்டு வறண்டிருந்த சமூகம் வந்து ஒளிமகிமாகி வளம் நிறைந்ததாக மாறி வருகிறது. சமூகமே இல்லை அப்படின்னா கல்வி என்பதே இருக்காது. சிறிய மனிதனுக்கு பெரிய அனுபவம் தர சமூகம் தன்னுடைய வளர்ச்சியை பயன்படுத்துகிறது. ஏராளமாக பணம் பெற எல்லா வழிகளையும் சமூகம் இன்னைக்கு நமக்கு அளிக்கிறது. சமூகம் தரும் வசதிகளில் மிகச் சிறியது பணம் அப்படிங்கிறப்பா. மனநிறைவு, ஆத்ம விளக்கம், அறிவின் சிறப்பு, குடும்ப உயர்வு, ஊரிலும் வீட்டிலும் தரும் பாதுகாப்பு, இவையெல்லாம் பணத்தை விட மிகவும் உயர்ந்தவை. சமூகத்தை அதிகமாக அறிந்தவன் வாழ்வை முழுமையாக அனுபவிப்பான். தாயாகவும் தகப்பனாராகவும் செயல்படும் சமூகம் தாயும் தகப்பனாரும் தர முடியாததெல்லாம் தரும். கடந்த கால பொக்கிஷங்களை பார்த்து வைத்திருந்து தருவது சமூகம். எதிர்கால ஏற்றங்களை நிகழ்காலத்தில் உற்பத்தி செய்வது சமூகம். சமூகம் பரந்து விரிந்துள்ளது, அது ஆழ்ந்து உயர்ந்துள்ளது. முழு சமூகத்தையும் பண்பு நிறைந்தவன் தன்னுடைய குடும்பத்தில் காண்பான். ஆன்ம விளக்கம் உள்ளவன் அதையே தன்னுடைய மனத்துள் காண்பான். மொழி, பணம், பழக்கம், கல்வி, பட்டம், பதவி, கருத்து, இவை எல்லாவற்றையும் தருவது சமூகம். சமூகம் தாய் என்பது உண்மை. உயர்ந்த மனிதன் உள்ளத்திற்கு சமூகமாவான்கிறான். சமூகம் வந்து ஒரு அமுது சுரபி, காமதேனு, கற்பக விருட்சம், தாய், தகப்பன், குடும்பம், ஊர், உலகம் எல்லாமாகும். இன்றைய சூழ்நிலையில் சமூகத்திற்கு ஒரு உதாரணம் கூற வேண்டுமானால் அது எலக்ட்ரிசிட்டி. விளக்கு எறிவது, ஃபேன் சொல்வது, ஏசி ஃப்ரிட்ஜ் வேலை செய்வது, வீட்டில் அடுப்பு எறிவது, இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டா இரவில் ஊர் வந்து இரண்டு கையில் ஓடுவது, கார் ஸ்டார்ட் செய்வது, கம்ப்யூட்டர் வேலை செய்வது, போன் வேலை செய்வது, ஆலைகள் இயங்குவது, இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டியால் தான். அது செய்யும் வேலைகளை வந்து துள்ளி மாளாது, ஆனால் ஷாக் அடிக்கும், கையால் தொட்டால் உயிர் போகும். அதே போல மனிதனை வாழ வைப்பது சமூகம். சமூகம் தாய் என்றாலும் சமூகத்துக்குள்ள சக்தி தாயை போல மட்டும் செயல்படுவதில்லை, அது ஒரு சக்தி, அதை நம்ம சரியாக பயன்படுத்தினால் தாயாக செயல்படுகிறார். அதாவது சமூகத்தினுடைய உணர்வுக்கு பின்னால ஒரு சக்தி மறைந்திருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இதை வந்து ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு விமர்சனமும் கொடுத்திருக்காரு பிரம்மஜனன் அப்படிங்கிற புத்தகத்தில். சமூகத்துடைய உணர்வுக்கு பின்னால் சக்தியை அப்பா வந்து ஒரு உதாரணத்தில் மட்டும் சொல்றார். அமெரிக்காவில் வந்து ஒரு ஜவுளி கடை வந்துதான், அது ரொம்ப பிரபலமான இருந்ததுதான், ரொம்ப பேர் போன கடை, பிசினஸ் என்ன நடந்தது. அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப எடுக்கிற இடம் சின்ன இடம் அப்படின்னு ஒரு பெரிய இடத்துக்கு கடையை மாத்துறாங்க. அந்த விரிவுபடுத்த ஆரம்பித்த உடனேயே அந்த கடைக்கு நஷ்டம் வருது. அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இப்ப வந்து இந்த புதிய இடத்துக்கு வந்துவிட்டு பழைய இடத்துக்கு போனாக்க போறது கஷ்டம், அப்படி போகும்போது ஒரு வாரம் வரைக்கும் நஷ்டம் ஏற்படும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மன நம்பிக்கை இருக்கிறது. அதனால ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி இந்த கடையை மாற்றலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த மாற்ற வேண்டிய தினத்தின்று சற்றும் எதிர்பாராத வகையில கடைக்கு முன்னால ஒரே கூட்டம், பழைய கடைக்காரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க மட்டும் இல்ல வேறு பல புதிய கடைக்காரெல்லாம் வந்திருக்காங்க, அதோட கூட உள்ளூர் மேயர் அங்க வரார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த வழியாக போகக்கூடிய டிராபிக் எல்லாம் போலீஸ் ஸ்டாப் பண்றதாம். ஆனா மாற்ற வேண்டிய கடை வந்து எதிர் திசையில் இருக்கு. இந்த கடையிலிருந்து இந்த பொருட்களை வந்து அந்த கடைக்கு மாற்றணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 தடவையாவது நடக்கணும் மாற்றுறதுக்கு. இத்தனைக்கு நடுவில் வந்து வியாபாரம் வேற நானா நடக்கணும், ஏன்னா வாடிக்கையில் வந்து தங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் இல்லையா. ஆனா இவ்வளவும் பண்ணும்போது அவங்க எதுவுமே வியாபாரம் நிற்காம நடக்கவும் ஏற்பாடு செய்தாரலாம். அந்த ஊர் வாசிகளுக்கு அது ஒரு பெரிய புது அனுபவமாக இருந்தான். இது ஒரு நிகழ்ச்சியை வைப்பா என்ன இருக்காருன்னா விமர்சனம் பண்றாருன்னா, இது வந்து நடக்காத ஒன்று, எப்படி நடந்தது, தற்செயல்னு சொல்லலாமா இல்ல தெய்வ செயல்னு சொல்லலாமா. பொதுவா வந்து வியாபாரம் செய்யும் போது பொதுமக்களுடைய ஆதரவு இருக்காது, ஆனா இந்த கடை வந்து பிரபலமாக இருந்தபோது மக்களுக்கு வந்து சேவை செய்திருக்கிறது. இதுக்கு பேர் என்னன்னாக்க வைட்டல் பவர் அப்படிங்கிற அந்த சேவையை, அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு சக்தியை வந்து அப்பா வந்து வெயிட்டல் பவர்னு குறிப்பிடுற. மேலும் இந்த கடைக்கு ஏராளமாக வாடிக்கையெல்லாம் வராங்க, அவங்க வந்து இந்த கடைக்கு வந்தோடனே மற்ற கடைக்கும் போறாங்க, அதனால இந்த சமுதாயத்திற்கும் அது சேவை செய்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த கடைக்கு நஷ்டம் வருது. இப்ப நஷ்டம் வந்த காலத்திலும் சமூகம் வந்து இந்த கடை செய்த சேவையை நினைவு வைத்துக் கொண்டு அதுக்கு வந்து பிரதியமாக இந்த கடைக்கு உதவி செய்கிறது. அதாவது இதுல வந்து செயல்படக்கூடிய சக்தி என்ன, தெய்வ சக்தியானா இல்லைங்கிற அப்பா, அது வந்து ஒரு வயந்த சக்தி. நம்முடைய உணர்வுக்கு பின்னால ஒரு சக்தி இருப்பது போல சமூகத்தினுடைய உணர்வுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு. அது வந்து முதிர்ந்து முதிர்ச்சி அடைந்தால் அதுக்கு வந்து ஒரு ஜீவன் ஏற்படும். அந்த ஜீவனுடைய சக்தி வந்து ரொம்பவும் பெரியது, அதுக்கு பேர் கலெக்டிவ் வெயிட்டல் பவர் அப்படிங்கிற அப்பா. இந்த தெய்வ சக்தி அல்ல, இந்த சக்தி செயல்பட இந்த நிகழ்ச்சியில என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடையை பழைய கடைக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க அந்த கடைக்காரங்க. அந்த நம்பிக்கை மூலமாக இந்த சமூகம் வந்து அந்த செயலை நிறைவேற்றியது அப்படிங்கிறார். நீச்சல் தெரியாதவன் வந்து நீரில் இறங்கினா மூழ்கிடுவான், உயிர் போயிடும். அதே போல சமூகத்தை அறியாம அதை தவறாக நம்ம அணுகினால் அதனில் உள்ள ஏராளமான சக்தி எதிராக செயல்படும், உயிரும் போகும், நிலைமை வந்து மீறினா சமூகம் வந்து ஊரையும் அழிக்கும் அப்படிங்கிறார். அதாவது சமூகத்தை மீறி நம்ம எதையும் செய்யக்கூடாது, சமூகத்தினுடைய நடைமுறையை மீறி லட்சியத்தை வந்து பாராட்ட முயல்வது தவறு அப்படின்னு அப்பா சொல்றாரு. அதாவது லட்சியமா இருந்தா கூட அந்த லட்சியத்தை நிறைவேற்ற சமூகத்தை மீறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ரொம்ப கஷ்டங்கிற. அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்ற கடப்பா மனித சுபாவத்தில், 1934 காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாங்க, அது ஜெயபிரகாஷன் தலைமையில் ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து நாடெங்கும் படித்த இளைஞர்கள்லாம் அதை சேர்ந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சேரும்போது திருமணத்தை உதறி தள்ளி விட்டார்கள். அதுக்கு பின்னால்தான் அந்த கட்சி சேர்றாங்க. 1957 அவர்கள்லாம் பல கட்சிகள் இருந்தாங்களாம், எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்தாங்களாம். ஆனா சமூகம் வந்து லட்சியத்தை விட நடைமுறைகளை பெரியது, திருமணம் வந்து சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் உரியது, இடமையில இந்த லட்சியத்தை சமூகத்தை மீறி நாடிய நாள் முதுமையில வந்து இந்த உதவித்தல் நடைமுறையை காலம் கடந்து மீண்டும் தேட வேண்டி வரும். அதாவது அந்த இளமை காலத்துல சமூகத்திற்கு முக்கியமான அந்த திருமணத்தை உதறி தள்ளணும், அவங்க முதுமைய அடையும் போது திருப்பி அதை போய் நாட வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தான் சமூகம். அதே மாதிரி காந்தியவாதத்தை நாட்டு நடைமுறையையும் மீறி பின்பற்றிய கவர்னருக்கும் உத்தியோகம் போயிட்டு தவிர லட்சியம் நடக்கவில்லை. அதாவது கவர்னர் வந்து சமூகத்தை மீறி செயல்பட ஆரம்பிச்சார், அவருக்கு அந்த வேலை போயிடுச்சு. அதாவது காந்தியத்தை ஏற்றுக்கொண்டதை விட சமூகம் வந்து அசைவ உணவை ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதே நடைமுறை என்று அறியாமல் அந்த கவர்னர் லட்சியத்திற்காக வேலை செய்து போது சமூகம் அவரை உதவி தள்ளியதுங்கிறார். அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா, கடல் போல அறிவு இருந்தாலும் பட்டத்திற்கு உரிய அந்தஸ்தை சமூகம் அளிக்க முன்வருவதில்லை அப்படின்னு அப்பா இருக்கார். பிரெஞ்சு புரட்சியில சுமார் 10 சமூக சக்திக்கெல்லாம் கட்ட விழுந்து பயங்கர நிலைமையது. இதை நம்ம வந்து இந்திய போராட்ட முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்திலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் நம்ம பார்த்தோம். அதுபோன ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நம்ம இந்த நாட்டில் பார்த்தோம். கடப்பாறையை வாங்கிக் கொண்டிருந்தவனை கட்டி இழுத்து போய் கேபினட் மந்திரியாக்கும் சக்தி வந்து இந்த சமூகத்திற்கு உண்டு. அதுவும் வன்னியர், எம்ஏ பட்டம் படித்த வன்னியர் என்பதால் போராக மந்திரியாக ஆனாலும் அதை சேர்ந்த சமூகம் அப்படிங்கிறார். தண்டோரா போட்ட தொண்டர் தமிழ்நாடு காங்கிரஸ் முதன் மந்திரியாகி அகில இந்திய தலைவராகி இந்திய பிரதமரை நியமித்தாலும் அதெல்லாம் அவர் வந்து அவருடைய திறமையாலும் நாணயத்தாலும் செய்தது என்றாலும் எப்படி சமூகம் வந்து அவரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆதரவு அளித்து உயர்த்தியது என்பதை கண்டால் நமக்கு சமூகம் கடவுள் இருப்பது நன்றாக விளங்கும். சமூகம் செய்யும் பல காரியங்களை, அதுவும் பெரிய காரியங்களை தனி மனிதனோ ஒரு ஸ்தாபனமோ செய்ய முடியாது, சர்க்கார் மூலம் செய்யுமா? சர்க்கார் வந்து ரோடு போடும், மின்சாரத்தை உற்பத்தி செய்யும், மின்சாரத்தை விநியோகம் செய்யும். அதுபோல அளவிருந்த காரியங்களை சர்க்கார் மூலம் இந்த சமூகம் செய்யும். ஆனா சமூகத்தினுடைய அனுமதியின்றி சர்க்காராலும் இது போன்ற காரியங்களை செய்ய முடியாது. சர்க்காருக்கு நல்ல பலம் இருக்கு, இருந்தாலும் சமூகத்தினுடைய ஆதரவு வேணுங்கிறேன். நம்ம எல்லாம் பார்த்தோம், இந்த கொஞ்ச நாள் முந்தைய காயாங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, சர்க்கார் எவ்வளவோ எடுத்தது, ஆனா சமூகத்தினுடைய ஆதரவு வர்ற வரைக்கும் அதனால பண்ண முடியல. அதாவது சர்க்கார் வந்து பெரிய காரியம் சாதிக்க முடியும் என்றாலும் அந்த பெரிய காரியங்களை சாதிப்பதற்கும் சமூகத்தினுடைய ஆதரவு வேண்டும். சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாம சமூகம் சாதிக்க முடியாது. ஒரு வகையில சர்க்காரே பல காரியங்கள் சமூகமாக தென்பட்டாலும் சமூகம் சர்க்காரை விட பெரியது, அதிக சக்தி வாய்ந்தது. எந்த சர்க்காரும் சமூகத்தையும் அன்பையும் உற்பத்தி செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. சர்க்கார் வந்து மக்களை ஒரு மதத்தை தழுவ மதத்துக்கு சர்க்கார் வந்து மதத்தை உற்பத்தி செய்ய முடியாது. நாட்டினுடைய பண்பு, கலாச்சாரம், மதம், இலக்கியம், கலை போன்றவற்றையெல்லாம் உருவாக்குவது சமூகம் அப்படிங்கிற வாழ்வு வந்து விழிவடைந்தால் உரைநடை வளரும். சமூகம் உயர்ந்து சிறப்படைந்து நெடுநாள் நடித்திருந்தால் காவியம் உற்பத்தியாகும். எலிசபெத் மகாராணியுடைய ஆட்சியில ஆங்கில லட்சியம் தாய்த்தது, ஷேக்ஸ்பியர் வந்து உற்பத்தியானதெல்லாம் இதற்கு நம்ம உதாரணமா கூறலாம். பிரெஞ்சு மொழி பிரபலமானதும், பிரெஞ்சு ஃபேஷன் வந்து உலகம் முழுக்க பரவியதும், பிரெஞ்சு சாப்பாடு, பிரெஞ்சு ட்ரெஸ் எல்லாம் உலகம் பரவியதும் பிரெஞ்சினுடைய சமூகத்தால் தான். சமூகம் கலாச்சாரத்தினுடைய பாயிறங்கிறார். ஊருடன் பகைக்கின் கெடும் என்பது சமூக சக்தியினுடைய முழுமையை எதிரான சந்தர்ப்பத்தில் எடுத்து காட்டுவதாகும். ஆனா அப்பா வந்து இதே சமயத்தில் மனித சுவாபத்தில் என்ன ஏற்காருன்னா, ஊருடன் பகைக்கின் கெடும் என்பது சமூகத்தின் சட்டமாக இருந்தாலும் அன்னை பக்தருக்கு அவர் பக்கம் சத்தியம் இருந்தால் ஊருடன் பயக்கின் ஊர்தான் வேருடன் கெடும் அப்படிங்கிற அளவில் காரியம் நடக்கும் அப்படிங்கிறார். அதாவது சத்தியம் வந்து அன்னையிடம் தவறாது பழிக்கும். அன்னை வந்து பல இடங்கள்ல சமூகத்தை மீறி செயல்படுறார். அதாவது நிர்பந்தம் இருந்தா சத்தியத்திற்காக சமூகத்தை மீறுவார், நிர்பந்தம் இல்லாவிட்டால் அன்னை சமூகத்தை ஒட்டியேதான் செயல்பார். கட்டுப்படாத அந்த வாழ்வும் சமூகமும் அன்னைக்கு கட்டுப்படும். ஏன்னா அன்னைய வாழ்க்கையில அன்னையுடைய சாம்ராஜ்யத்துல அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். அன்னையின் சக்தி வந்து சிருஷ்டிக்கக்கூடிய திறனை கொண்டது. அதனால அன்னையுடைய சக்திக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இந்த சமூகத்தினுடைய அடிக்கல்லாக விளங்குவது குடும்பம். அந்த குடும்பத்தின் ஜீவனாக செயல்படுவது பெண். பெண்மையின் உயிர் நாடி தூய்மை, சிருஷ்டிக்கும் திறன், நேர்மை, நியாயம், உயிர் நாடி நிர்ணயம். ஆணுக்கு வந்து இந்த உயர்வுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா மின்சாரம் வந்து விசிறியில் நுழைந்தா அது ஃபேன்ல போனா ஒளி எழுப்பாது, சுத்ததான் சுத்தும். ஒளி வேணும் அப்படின்னா மின்சாரம் வந்து விளக்கில் தான் போகணும். அது ஒளி எழ வேண்டுமானால் மின்சாரம் விளக்குக்குள் நுழைய வேண்டும். உயர்ந்த குணங்களை உலகம் பெற வேண்டுமானால் அவை பெண்மை வழியாக அடுத்த தலைமுறையை எட்ட வேண்டும் அப்படின்னு அப்பா இந்த கட்டில் இருக்கார். அப்பா வந்து நம்ம எல்லோருக்கும் எளியில புரியக்கூடிய வகையில சமூகம் நம்மை காக்கும் தாய், சமூகத்திலிருந்து எப்படி நம்ம அதிர்ஷ்டம் வாய்ப்பு எல்லாம் தரலாம், உயர்ந்த மண்டலத்துக்கு எப்படி போகணும், நம்ம என்ன செய்யணும், எப்படி மனிதனுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது, எப்படி தனி மனிதனுக்கு நல்ல வாழ்வை அது அளிக்கிறது, எப்படி கல்வி செல்வம் ஞானம் திறமை போன்றவற்றை மனிதனுக்கு அளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பல உதாரணங்களோட இந்த கட்டுரை எழுதியும், மற்றும் அப்பா வந்து சமூகத்தை பற்றி இதன புஸ்தகங்கள் இருந்து எழுதியவற்றையும் இதுவரை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த கட்டுரையை எழுதி கொடுத்த அப்பாவிற்கும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் பேச வாய்ப்பளித்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும், இந்த தியான மையத்திற்கு வந்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த திருமதி என் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், ஆன்லைன் மீட்டிங்க்கு உதவிய எம்எஸ்எஸ் அன்னை என்பவர்களுக்கும், இந்த ஆன்லைன் மீட்டில் வந்து கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.
சமூகம் நம்மை காக்கும் தாய் என்ற தலைப்புல ரொம்ப நல்லா பேசினீங்க, என்னுடைய பாராட்டுக்கள்.
தேங்க்யூ சார்.
இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, அத பத்தி எதனா கருத்து சொல்ல விரும்புறீங்களா?
உங்களுக்கு தெரியாது சார்.
அதாவது சமூகம் நமக்கு இவ்வளவு செய்யுதுன்றத அப்பா இவ்வளவு அழகா சொல்றாரு. அது இருந்தாலும் பாருங்க, பொது ஜனங்களை பாத்தீங்கன்னா சமூகம் தமக்கு எவ்வளவு செய்யுதுன்றத கொஞ்சம் கூட கருதாம வருமான வரி கட்டணும்னா ஜனங்க அப்படி சுருங்கி போறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் கவர்மெண்ட் காசு கொடுக்கணும், இது என் காசு வீணாகுது, அந்த அந்த வேலையை நான் ஏன் செய்யணும், அப்படிதான் திங்கிங் போகுது. இந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு இது ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் இது வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? சமூகத்துக்கு அந்த வருமான வரியை சந்தோஷமா கொடுக்கக்கூடிய ஒரு மனம் மாற்றம்
கண்டிப்பா வரும் சார். எனக்கு தெரிஞ்சு இப்பவே நிறைய பேர் வந்து அவங்களே டாக்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க சார். ஏன்னா சமூக சர்க்கார் வந்து ஒரு வசதி செஞ்சு தரணும் அப்படின்னாக்க அதுக்கு பணம் வேணும். நம்ம வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அன்னை அன்பர்கள்லாம் அப்படி நடப்பாங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் சார்.
அன்னை அன்பர்கள் இந்த இந்த விஷயத்துல நேரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா சார்.
அப்படியா? ஒவ்வொரு அண்ணன்வரும் விசாரிச்சாதான் அவர் எப்படி இருக்காருன்னு தெரியும். நம்ம விசாரிக்காத வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறதா தான் நினைச்சுட்டு இருப்போம். ரெண்டாவதுங்க, சமூகம் நம்மை காக்கும் தாயின்னு அப்பா எழுதுறாருனாலும் இதுக்கு முரண்பாடா இன்னொரு இடத்துல வேற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தையும் அந்த கருத்தையும் நம்மளால பொருத்தி பார்க்க முடியல. இன்னொரு இடத்துல என்ன எழுதுறாருன்னா, சமூகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்ட மனிதனுக்கு அன்னை பலிப்பதில்லை, சமூகத்தை தாண்டி வருபவனுக்கு தான் அன்னை பலிக்கிறார் அப்படின்னு எழுதுறாரு. சமூகம் நம்மை காக்கும் தாயின் இந்த அளவுக்கு பாராட்டினவர், அதே சமயத்துல சமூகத்தை தாண்டி வர்றவனுக்கு தான் அன்னை பலிப்பார்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வர்றதா நீங்க நினைக்கிறீங்களா?
சமூகத்தை தாண்டி வரதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அந்த கட்டுப்பாட்டை மீறி வர்றதா தான் நான் ஃபீல் பண்றேன் சார். அதாவது இப்போ சமூகத்தை தாண்டக்கூடாதுன்னா, இப்ப ரோட்ல போறோம் சிக்னல் இருக்கு அப்படின்னா நின்றுட்டு போனோம், அது ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறி நம்ம நடக்கும் போது கண்டிப்பா அது நடக்கலாம். அந்த மாதிரி அந்த சமூகத்தை தாண்டக்கூடாதுன்னா சமூகம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சாக்க சமூகம் நம்ம காக்கும். அதே சமயத்துல சமூகத்தை மீறும் பொழுது நம்மள்ட்ட ஒரு சத்தியம் இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை இருந்ததுனாக்க கண்டிப்பா சமூகம் நமக்கு கட்டுப்படும். சத்தியத்துக்கு சமூகம் கட்டுப்படும்னு நான் நம்புறேன் சார்.
சமூகத்துக்கு சத்தியம் கட்டுப்படும்னு, சத்தியத்துக்கு சமூகம் கட்டுப்படும் நம்புறீங்களா?
அது நம்ம சத்தியமா இருந்தா டெபினட்டா நமக்கு நடக்கும், நல்லது நடக்கும். மேபி கொஞ்சம் டிலேவே ஆகலாம், அது உடனே நடக்காம இருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் நம்ம சத்திய இருந்தா கண்டிப்பா சமூகம் நமக்கு கட்டப்படாட்டா கூட அன்னை வந்து அதை கட்டுப்படுத்துவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். அன்னைக்கு சத்தியத்தின் மூலம் நமக்கு வந்து சமூகத்தை கட்டுப்படுத்த வைப்பார்னு நினைக்கிறேன்
சார். ஒரு இடத்துல மதர் எழுதுறாங்க, ஆண்டவனின் அழைப்பு வந்ததுன்னா உடனே நீ வந்துரு, வேற எதையும் யோசிக்காத அப்படின்னு மதர் எழுதுறாங்க. குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட ஒருத்தனால இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உடனே ஒபே பண்ண முடியுமா? எப்படி முடியும்? ஆண்டவனின் அழைப்பு உனக்கு வருதுன்னா உடனே வந்துரு, எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா இப்ப குடும்பத்தை, ஆண்டவனின் அழைப்பு இருக்குன்னு சொன்னா குடும்பத்தை விட்டுட்டு என்கிட்ட வான்னு மதர் கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இதை எப்படி செய்ய முடியும்?
சமூகத்தில்
தெய்வம் தான் குடும்பம், ஒரு குடும்பத்தோட வாழறவனால இந்த மாதிரி உடனே மதுரை நோக்கி வர முடியுமா?
இல்ல சார், அழைப்பு வரும்போது நமக்கு வந்து மற்ற பந்த பாசங்கள்லாம் இருக்கிறதுனால விட முடியல. அதை விட்டாக்கதான் அந்த அழைப்பை நம்ம ரிசப்டிவா ஏத்துட்டு போக முடியும் சார். அதுதானே சொல்றாங்க சார், இந்த கதையில சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு தேர்ல போகும்போது அந்த குறுக்களை வந்து ஆண்டவன் கூப்பிடுறாரு சொர்க்கத்துக்கு, ஆனா அவர் அந்த வேலைக்காரிக்கு அது கிடைச்சதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு அந்த அழைப்பு இருக்கு சார். அந்த மாதிரி நமக்கு வந்து அழைப்பு இருக்கும்போது மற்ற பந்த பாசங்கள் எல்லாம் விடத்துக்கு தயாராக இருந்தா நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நம்பிக்கை வந்து இந்த உடலினுடைய சட்டத்தின் மூலம் அந்த பலனை கொடுக்கும் சார், நமக்கு அந்த நம்பிக்கை வரணும் சார். இப்படி வரலனா நம்பிக்கை வர்றதுக்கு தான் நான் அன்னைய பிரார்த்திக்கிறேன்.
சரிங்க சார், உங்க கருத்தை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன்.
ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்ல? ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு சமூகம் நம்மை காக்கும் தாய் அப்படிங்கிற தலைப்புல ஸ்பீச் கொடுத்த திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.